கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். நம்ம எல்லாரும் எதற்காக கூடி வந்திருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். இப்பொழுது வேதத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். பரிசுத்த மத்தேயு சுவிசேஷம் 22 அதிகாரம் 30, 31, 32 வசனங்களை வாசிப்போம்.
உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதரை போல் இருப்பார்கள். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார் என்றார்.
நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார். அருமையான சகோதரன் டேனியல் மூடி அவர்களை கர்த்தர்தாமே நம்மை விட்டு எடுத்துக்கொண்டார். குடும்பத்துக்கு பெரிய இழப்பு, சபையார் எல்லாருக்குமே ஒரு துக்கமான காரியம்தான். ஆனாலும் தேவனுடைய வார்த்தையானது நமக்கு ஆறுதலை தருகிறது. இந்த நாள் துக்க நிவிற்த்தி நாளாக இருக்கிறது. இன்றோடு கூட அவர்களை பற்றியதான துக்கத்தை நாம் விட்டுவிட வேண்டும். அவள் செய்ததான நல்ல காரியங்களை நினைத்து பார்க்க வேண்டும். அவர் ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் செய்திருக்கிறார், ஆவிக்குரிய ஜீவியம் செய்திருக்கிறார். குடும்பத்தாருக்கு அவர் ஆசீர்வாதமாய் இருந்தார், சபைக்கு அவர் ஆசீர்வாதமாய் இருந்தார் என்ற நல்ல காரியங்களை நாம தியானிக்க வேண்டியதா இருக்கிறது. அதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கிறது. நான் அவரிடத்துல பார்த்த காரியம் என்னவென்றால், முதலாவதாக அவர் ரொம்ப ஒரு அன்புள்ள மனுஷன். அவருடைய முகத்துல நீங்க பாத்தீங்கன்னா காட்ஸ் பிரசன்ஸ் எப்பொழுதுமே இருக்கும். ரொம்ப முகம் ரொம்ப கிளியரா இருக்கும், ரொம்ப பிரைட்டா இருக்கும், சாந்தமும் அமைதலானவர், ரொம்ப அன்பாக பழகக்கூடியவர். யாராவது நீங்க அவங்க கூட பழகினீங்கன்னா உடனே நீங்க அவருக்கு ஃப்ரெண்ட் ஆயிருவீங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சர் அவர்கிட்ட இருக்கிறது. ஒரு 12-15 வருஷமாக அவங்க குடும்பத்தோடு கூட எங்களுக்கு நாங்கள் சம்பந்தம் கலந்தபடினாலே ஐக்கியம் ஏற்பட்டது. சபைக்கு வந்தனாலேயும் அதிக ஐக்கியம் ஏற்பட்டு அவங்களோடு பழகி பார்த்ததில் ரொம்ப அன்பான மனுஷன், ரொம்ப தாழ்மையான மனுஷன், எல்லார்ட்டையும் நட்போடு கூட பழகும்படியான சுவாபம் உள்ளவர். அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. யார் யார் அவங்ககிட்ட பேசுகிறாங்களோ எல்லாருக்குமே ஃப்ரெண்ட் ஆகிருவாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மை உள்ளவர். குடும்பத்தில் வளர்க்க எல்லாரையுமே ஒன்று போல நேசிப்பார். அதனால் அவருடைய பிள்ளைகள், 4 பிள்ளைகள், சகோதரி எமி, சகோதரன் சாமு, இதை கெஸ்யாள் மற்றும் எஸ்ரா, இப்படி வந்து 2 ஆம்பளை பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள், இதை மருமக்கள் மாறு மற்றும் பேர பிள்ளைகள். நீ உன்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை காண்பாய் என்று சொன்னோடமாக கத்தர் அவருக்கு 75 வருஷத்தை ஆயுஷ் நாளை கூட்டி கொடுத்து இப்படி தன் குடும்பத்தார் எல்லாரையும் காணத்தக்கதாக ஆண்டவர் அவருக்கு கிருபை கொடுத்தார். அவரிடத்துல நான் கண்ட காரியம் என்னவென்றால், எல்லாருமே நேசிப்பார். என் மக வந்து பெஸ்ஸி, மருமக தான், ஆனால் அவளையும் வந்து ஒரு குழந்தை மாதிரி தான் நேசிப்பார். அவளுக்கும் சாக்லேட் கொடுப்பார், குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி அவர் கொடுப்பார். அதனால பிள்ளைகள் எல்லாருமே ரொம்ப பேர பிள்ளைகள்கிட்டலாம் ரொம்ப பாசம், எல்லாருமே அவரை லைக் பண்ணுவாங்க. ஆறான முடிந்த பிறகு வீட்டில் சோபால் வந்து இருப்பார். அவர் சர்க்கரை இல்லாத ஒரு டீ வந்து என்னுடைய மனைவி கொடுப்பார்கள். ரொம்ப அமைதியா உட்கார்வாரு, பேப்பர் கொஞ்சம் நேரம் வாசிப்பாரு, நல்லா அன்பா பேசுவாரு, ரொம்ப மரியாதையா நடப்பாரு. அவரை போல ஒரு அன்புள்ள மனுஷன், தாழ்மையான ஒரு மனுஷன், பழகக்கூடிய சுவாவம் உள்ளவங்களை கண்டுபிடிப்பது ரொம்ப கடினமான காரியம். அவர்கிட்ட வித்தியாசமான நேச்சரே இருக்காது, ரொம்ப நல்ல சாஃப்ட் நேச்சர். இவ்விதமாக அவருக்கு ஆண்டவர் அவ்விதமான ஒரு நேச்சரை கொடுத்திருந்தார். அது மாத்திரமல்ல, அவர்கிட்ட நான் கவனிக்கும் பொழுது ரொம்ப டீசெண்டா இருப்பார். அவருக்கு என்ன ட்ரெஸ் போட்டாலும் அழகா தான் இருக்கும். அதெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப நீட்டா இருக்கும். சிலர் வயசானா விகாரம் ஆயிடுவாங்க. பொதுவா எல்லாருமே வயசாக ஆக தோற்றம் விகாரமா மாறிடும். என்னுடைய தோற்றமும் அப்படிதான் மாறி இருக்கு. ஆனா அவருடைய தோற்றத்தை பார்க்கும் பொழுது ஒன்னும் சேஞ்சே இல்லை, அழகா தான் இருக்கிறார். வயசானா கூட அழகா இருக்கிறார். அவ்விதமாக அவருக்கு அவருடைய தோற்றம் வந்து எப்பவுமே வந்து டீசென்டா இருக்கும். நல்ல ஒரு லட்சணமாகவே அவர் வந்து கடைசி வரைக்கும் மறிக்கும் பொழுதும் அவ்விதமான ஒரு தோற்றத்தில் தான் அவர் மறித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்கிட்ட சில நல்ல ஒழுக்கங்கள்லாம் உண்டு. நான் பார்த்த ஒரு நல்ல ஒழுக்கம் என்னன்னா, சாப்பிட்டாச்சுன்னா பிளேட் வந்து அப்படி சுத்தமாக இருக்கும். அதில் ஒன்று கூட மிளகா கூட கருவேப்பிலை கூட எதுவுமே இருக்காது, எல்லாம் கம்ப்ளீட்டாக சாப்பிட்டுருவார். பிளேட்டு சுத்தமாக இருக்கும். நம்ம சாப்பிட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்கி விட்டுருவோம், ஆனால் அவர் அவிதமாக செய்ய மாட்டார். அதுலேயும் ஒழுங்கு, எல்லாத்திலையுமே ஒரு ஒழுங்கு, ஒழுங்கு கிரம் அவற்றந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் அது. அது மாத்திரமல்ல, ஒரு ஆவிக்குரிய ஒரு சகோதரன், என்ன வியாதி இருந்தாலும் பலவீனங்கள் இருந்தாலும் அதிகாலையில் எழுந்து பைபிள் படித்து ஜெபிக்கிற அனுபவத்தை அவர் கடைசி மட்டும் கடைப்பிடித்தார். நம்ம டயர்டாக இருந்தேன்னு படுத்துக்கிடுவோம், அவர் அப்படிலாம் செய்ய மாட்டார். என்ன டயர்டாக இருந்தாலும் அவர் வந்து காலையில் அதிகாலையிலே கத்தரை தேடுகிற ஒரு மனுஷர். அதனால் வீட்டில் இருக்கும்பொழுது எல்லாமே அவர் வந்து பைபிளை வந்து படிச்சுக்கிட்டே இருப்பார். என் மகள் சொன்னால் அண்டர்லைன் பண்ணி ஆமேன்னு எழுதுவாராம், பக்கத்தில் ஒரு முக்கியமான வசனம் இருந்தால் ஆமேன்னு எழுதுவாராம். இப்படி பைபிளை படித்து படித்து அண்டர்லைன் பண்ணி ஆமேன் ஆமேன்னு எழுதி வேதத்தில் அவ்வளோ பிரியமாக இருந்த ஒரு தாசன். அவர் ஊழியத்திலையும் அதிக ஈடுபாடு உடையவர். ஸோ அகஸ்டின் பீட்டர் ஐயாவுடைய சபையில் மியூசிக் பாசங்க சாங் லீட் பண்ணவும் அவருடைய ஊழியத்தில் உதவியாக இருந்தார். அவருக்கு ஊழியத்திலே அதிக நாட்டம் உண்டு, ஊழியக்காரர்களை கனப்படுத்துகிற ஒரு சுவாபம் அவருக்கு உண்டு. அவரை தேடி நிறைய ஊழியக்காரங்க வருவாங்க, எல்லாருக்கும் ஆஃபரிங் கொடுப்பார். இவ்விதமாக ஒரு ஒரு கொடுக்கிற சுவாபம், ஒரு நல்ல தாராளமான மனப்பான்மை, வேதத்தை நேசிக்கிற ஒரு தாசனாக அவர் ஜீவித்தார். பைபிளில் அதிக வாஞ்சியுள்ளவர், சபையில் காலையிலையும் மாலையிலையும் வந்துடுவார். இல்லை எவ்வளோ பலவீனம் இருந்தாலும் காலையில் ஆறாணைக்கும் மாலை ஆறாணைக்கும் தவறாமல் அவர் வந்தார். இது மார்ச் மாதம் கடைசி ஆறாணைக்கு வந்தார். மார்ச் மாதம் ராபோஜன ஆறாணையிலையும் அவர் பங்கு பெற்றார். இவ்விதமாக கத்தரை தேடுவதில் சோர்ந்து போகாதபடி முழு மனசோடு கூட அவர் கத்தரை தேடினார். அடிக்கடி சுகவீனமாக இருக்கும் பொழுது சில நேரங்களில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. கே கே நகர் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் தான் அவர் சில நேரங்களில் அங்கே போயிருக்கிறார். அப்பொழுது அவருடைய மனைவி ஜீபமணி அவர்கள் வந்து அவருக்கு ரொம்ப உதவியாக இருந்தார்கள். ஒரு நல்ல மனைவியாக புருஷனை வந்து அதிக கனப்படுத்தி 24 மணி நேரம் அவங்களுக்கு வந்து சேவை செய்வாங்க, சளைக்காமல் சேவை செய்வாங்க. கடைசி வரைக்கும் அவ்விதமாக தான் சேவை செஞ்சாங்க. சகோதரன் டேனியல் மூடி அவர்களுக்கு அவருடைய மனைவியார் வந்து ரைட் ஹேண்டாக இருந்து அவங்கள பேக் போனாக இருந்து அவரை தாங்கி வழி நடத்தி வந்தாங்க. அவர் கொஞ்ச நாளாக வந்து சுகம் இல்லாமல் இருக்கும் பொழுது சில நாட்களுக்கு முன்னதாக தான் சகோதரன் சாம் சொன்னார், அப்பாவுக்காக ஜெபம் பண்ணுங்க, அப்பா ரொம்ப வீக்காக இருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது அவருக்காக ஜெபம் பண்ணும் சகோதரமார்கள் ஜெபம் பண்ணணும். திடீர்னு காலையிலே ஜெபம் பண்ணுற அப்பா வந்து கீழே பாத்ரூம் வந்து விழுந்துட்டாங்க, அப்பாவுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது போன காதில் வைக்கும் பொழுது நான் ஜெபம் பண்ணும் பொழுது ஆமேன்லாம் சொன்னார். கொஞ்சம் நேரத்தில் அவருடைய அவருக்கு பல்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சகோதரன் சாம் என்ன நினைச்சார் என்றால் அவருக்கு இப்படி அடிக்கடி சில பலவீனங்கள் ஏற்படும், பல சரியாயிடுவார், இது கொஞ்சம் டவுன் ஆவார் சரியாயிடுவார், இப்படி தான் 2-3 வருஷமாக அப்படி இருந்துச்சு. அதே போல் அவர் சரியாயிடுவார்னு நினைச்சாரு, ஆனால் இந்த மாதிரி சரியாக வரல. கர்த்தருடைய வேலை வந்தது, அவருடைய ஆத்மாவை தேவன் எடுத்துக்கொண்டார். ஆமென். அவர் ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் செய்திருக்கிறார், ஒரு கர்த்தரை நேசித்திருக்கிறார், ஜனங்களை நேசித்திருக்கிறார். இவ்விதமான ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் செய்து சாட்சியுள்ள ஜீவியத்தோடு கூட விசுவாசத்திலே கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார். இப்பொழுது அவர் வந்து பல்லோகத்திலே இளைப்பாறி கொண்டிருக்கிறார். ஆமென். இப்பொழுது சில வசனங்களை உங்களுக்கு ஆதாரமாக சொல்லி பிரசங்கத்தை முடிக்க விரும்புகிறேன். இங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 30-31 வசனம், 32 வசனங்களை என்ன வாசிக்கிறோம் என்றால், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் மரித்தோரின் தேவனாயிராமல் அவர் ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறார். He is not the God of death, but he is the God of alive. God of living. இதோ அவர் வந்து ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார், ஜீவனுள்ளோரின் தேவனாக இருக்கிறார், மரித்தோரின் தேவனாக இல்லை, அவர் ஜீவனுள்ளோர் தேவனாக இருக்கிறார். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். நேரில் வேதபாடு பரிசெயர் அவர்களை கேள்வி கேட்கிறாங்க. அந்த காலத்தில் பரிசெயர்கள் தங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் நினைச்சாங்க. தங்களை விட பைபிள் நாலேஜ் யாருக்குமே கிடையாது, நாங்கள் தான் ரொம்ப பைபிள் தெரிஞ்சவங்கன்னு சொல்லி நினைச்சாங்க. ஜனங்களும் அவங்கள அப்படிதமாக நினைச்சாங்க, பைபிள் இவங்களுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் இவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தெரியாதுன்னு நினைச்சாங்க. அதே போல இன்னைக்கு டிபிஎம் காரங்க தங்களுக்கு தான் ரொம்ப பைபிள் தெரியும்னு நினைப்பாங்க. டிபிஎம் போதகர்கள் சில பெந்தகோச போதகர்கள் தங்களுக்கு மிஞ்சி யாருமே இல்லைன்னு நினைப்பாங்க. அதே போலதான் அந்த காலத்துல வந்து நினைச்சாங்க. உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேள்வி கேட்கும் பொழுது அங்கே கத்தர் என்ன செய்யறாங்க, வேத வாக்கியங்களை அருளினும் வரே இயேசு கிறிஸ்து தான், ஆமே அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாயிருக்கிறார். அவர்கிட்ட வந்தே கேள்வி கேட்கிறாங்க. தங்களுக்கு ரொம்ப ஞானம் இருக்கிற மாதிரி அவரை கண்ணியில மாட்டோம்னு சொல்லி கேள்வி கேட்கும் பொழுது, உயிர்த்தெழுதலை குறித்தான கேள்வி கேட்கும் பொழுது, உயிர்த்தெழுதல இதோ எப்படி வந்து அவங்க வந்து ஒரு பெண் வந்து ஏழு பேரை விவாகம் செய்திருக்கிறாள், யாருக்கு வந்து அவள் வந்து மனைவியா இருப்பாள் என்ற கேள்வி கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் வேத வாக்கியங்களை குறித்து தவறான எண்ணம் கொள்கிறீர்கள். உங்களுடைய வியாக்கியானம் தவறா இருக்கிறது, உங்களுடைய கருத்து தவறா இருக்கிறது, உங்களுடைய இத வெளிப்பாடுகள் தவறா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது எப்பொழுது இதை சொல்லுகிறார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவங்க உயிர்த்தெழுதல் இல்லை என்று நம்புகிற சதிசேயர்கள் உயிர்த்தெழுதல் உண்டு என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த நேரத்தில் அவிதமாக என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் மரித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனோரின் தேவனாயிருக்கிறார். அப்படி என்றால் ஆபிரகாமின் தேவன் என்றால் ஆபிரகாம் ஏதோ இந்த இடத்துல உயிரோடு இருக்கிறார், ஈசாக்கு உயிரோடு இருக்கிறார், அங்கே யாக்கோபு உயிரோடு இருக்கிறார். ஆனால் அவர் மரித்தோரின் தேவனாய் இருக்க முடியாது, ஜீவனோரின் தேவன். அவர் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் என்றால் அந்த ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்கள் உயிரோடு இருக்கிறார். ஏதோ ஒரு இடத்துல அவங்க உயிரோடு இருக்கிறாங்க, இப்பொழுது அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து காலத்திலையும் உயிரோடு இருந்தனால அவர் மரித்தோரின் தேவனாயிராமல் அவர் ஜீவனோரின் தேவனாய் இருக்கிறார் என்று அவர்களுக்கு அந்த ஆன்சர் சொல்லும் பொழுது அவங்களால பதில் சொல்ல அவரை வந்து கண்ணில மாட்ட முடியவில்லை. உயிர்த்தெழுதல் இல்ல, செத்ததோடு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நீங்க நினைக்கீங்களா? அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனமா இருக்கிறாரு. அவர் மரித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனோட தேவனா, அவங்களும் ஜீவனோடு தானே இருக்கணும். நீங்க உயிர்த்தெழுதல் இல்லைன்னு செத்ததோடு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றீங்களே அப்படி என்று அவங்களுக்கு பதில் கொடுக்கிறாரு. இன்னைக்கு உலகத்துல அநேக மக்கள் உயிர்த்தெழுதலை நம்புறதில்லை, செத்ததோடு எல்லாம் முடிஞ்சு போச்சு, புசிப்போம் குடிப்போம் இன்று இருப்போம் நாளை சாவோம் நினைக்கிறாங்க. செத்த பிறகு நம்ம என்ன அனுபவிக்க போறோம், இப்பொழுதே எல்லா பாவத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கலாம் என்று உலகத்தின் மக்கள் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனா உயிர்த்தெழுதல் உண்டு என்று நம்ம விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே உயிர்த்தெழுதல் ஜீவனமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னால் இந்த நேரத்துல நம்ம அப்ளை பண்ண வேண்டியது என்னவென்றால், இதோ இயேசு கிறிஸ்து வந்து சவரன் டேனியல் மூடி அவருடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் சவுரன் டேனியல் மூடி அவருடைய தேவனுமாய் இருக்கிறார். ஆமே. அதனால சவுரன் டேனியல் மூடி அவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவர் மரித்தோரின் தேவன் கிடையாது, அவர் ஜீவனோட தேவன். அப்போ அவங்க ஜீவனோடு இருக்கணும். முதலாவது நீங்க அறிஞ்சு கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், இந்த குடும்பத்தாரும் நம்மளும் அறிஞ்சு கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், சவுரன் டேனியல் மூடி மரிக்கவில்லை, அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் வேற ஒரு இடத்துல இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இங்க நம்ம மத்தியில மாம்சத்துல இல்லை, ஆனால் அவர் வேற ஒரு இடத்துல அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மரித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ள ஒரு தேவனாயிருக்கிறார். அவர் வந்து மரிக்கவில்லை, அவர் ஜீவனோடு இருக்கிறார். இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார், இப்பொழுதும் ஜீவனோடு இருக்கிறார் என்பதை முதலாவது நம்ம விசுவாசிக்க வேண்டும். இது ஏதோ கட்டுக்கதை கிடையாது, அது ஏதோ பைபிள் தியாலஜி கிடையாது. இது வந்து ட்ரூத். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? காட்ஸ் வேர்ட் இஸ் ட்ரூ. ஹல்லேலூயா. God's word is eternal. அது நித்தியமானது, அது மாறாதது, அது மாத்திரம்தான் உண்மை. God's word என்ன சொல்லுது? சவர டேனியல் மூடி அவர்கள் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அவர்கள் வந்து ஒரு இடத்துல ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அங்கே ஒரு கூட்டமான மக்கள் இருக்கிறார்கள். அது ஒரு ரியல் பிளேஸா இருக்கிறது. இந்த உலகம் எப்படி ரியல் பிளேஸோ, இப்பொழுது நீங்க இந்த பில்டிங்ல எப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கீங்களோ, அதே போல அவர் இருக்கிற இடம் பாரடைஸ் வந்து ஒரு ரியல் பிளேஸ். அங்கே ஜென்ரல் கிரீன் கிராஸ் இருக்கிறது, ப்ளூ ஸ்கை அங்கே இருக்கிறது, அங்கே வந்து அங்கே மவுண்டைன்ஸ் இருக்கிறது, எல்லாருமே இருக்குது. அங்கே பசுத்துவான்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து இவர் போகும்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஷேக்கிங் ஹேண்ட் கொடுக்கிறார். இதை எல்லாருமே அவர் அணைத்து கொண்டு, மை ப்ரெஷியஸ் பிரதர், வி ஆர் சோ ஹாப்பி டு சி யூ. என் அருமையான சகோதரனே, உங்களை பார்ப்பதிலே மிகவும் சந்தோஷம். இது அன்றைக்கு அவர் என்ன போன திங்கக்கிழமையில, போன திங்கமைக்கு அடுத்த திங்கக்கிழமை இதோ என்ன செய்யறாலும் அவங்க புறவேசிக்கும் பொழுது பிரதர் பிரணாமுக்கு எப்படி சொன்னாங்களோ அதே தான். நீங்க அதை பிரணாமோடு சாப்பிடற கூடாது, நமக்கு அப்ளை பண்ணி பார்க்கணும். அல்ல பிரதர் டேனியல் மூடி என்ன செய்யறாரு, அந்த ஸ்தலத்துக்குள்ள போகும் பொழுது அங்க வர்றாங்க என்ன செய்யறாங்க, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வர்றாங்க, வந்து என்ன செய்யறாரு, அவர் அணைத்து கொண்டு, மை பிரசியஸ் பிரதர், we are so happy to see you. எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க, இன்னைக்கு அவர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் இப்பொழுது அந்த பசுத்தானுடைய கூட்டத்திலே சேர்ந்து விட்டார், அவர் பாரடைஸ்ல இருக்கிறார். நம்ம ஆறாம் பரிமாணம் என்று சொல்லுகிறோம், சிக்ஸ்த் டைமென்ஷன்ல அவர் இப்பொழுது ஜீவனோடு கூட இருக்கிறார். முதலாவது காரியம். இரண்டாவதாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அவர் வந்து இப்பொழுது மாம்ச சரீரத்தில் இல்லை, அவருடைய மாம்ச சரீரத்தை நம்ம அடக்கம் பண்ணி இருக்கிறோம், அதை பார்க்கிலும் ஒரு நல்ல சரீரத்தில் இருக்கிறார். இதெல்லாம் உங்க மனசுல அப்படியே பதியணும் இந்த டாக்டரிங். அவர் இதை பார்க்கிலும் ஒரு நல்ல சரீரத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம், அந்த சரீரம் வந்து தியாகனி பாடி என்று சொல்லப்படுகிறது, அல்லது அது வந்து ஆவிக்குரிய சரீரம் என்று பைபிளில் எழுதப்பட்டிருக்குது. ஒண்ணு குருந்தியர் 15 அதிகாரம் அதுல இருபத்தி இருபத்தி
45
இருக்கு. ஜென்ம சரீரம் தாய் தப்பன் மூலமாக பெற்றிருக்கிற சரீரம், அது தாய் தப்பனுடைய சாயலை உடையதாக இருக்கிறது. அந்த ஜென்ம சரீரம் ஒரு நாளிலே பிறந்தது, ஒரு நாளிலே அதுக்கு முடிவு ஏற்பட்டது, மரித்து போனது, அடக்கம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய சரீரம் ஒன்று இருக்குது. இந்த சரீரத்திலிருந்து அவர் வேற ஒரு சரீரத்துக்கு போயிருக்கிறார். வேற ஒரு சரீரத்தில் அவர் வந்து வேற ஒரு பிளேஸில் ஜீவித்து கொண்டிருக்கிறார். ஆமே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம், இதோ வேற ஒரு ஸ்தலத்தில் அவர் இருக்கிறார். கர்த்தர் வந்து நல்லவராக இருக்கிறார். என்னைக்குமே அவர் நல்ல காரியங்களை தான் செய்கிறார். மரணம் கூட ஒரு நல்லது தான். சாவு கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்கிறது. நம்ம எவ்வளவு சாப்பிட்டாலும் நம்ம 25 பிறகு வளரவே மாட்டோம். எவ்வளவு சாப்பிட்டோம் அதே சாப்பாடு தான் சாப்பிட்றோம். எவ்வளவு சத்துள்ள ஆகாரத்தை சாப்பிட்டாலும் அதுக்கு பிறகு நம்ம வளரவே மாட்டோம். அதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மறிக்கிறோம். ஒரு கிளாஸ்ல தண்ணியை ஊத்துனீங்கன்னா வரும் கிளாஸ்ல அது தண்ணி லெவல் ஏறிக்கிட்டே வரும். லெவல் ஏறிக்கிட்டே வந்தோடனே ஃபுல் லெவல் ஆன பிறகு அது எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் கீழே தான் கொட்டும். அதே போல நம்ம எவ்வளவு சாப்பிட்டாலும் சின்ன பிள்ளையாக சாப்பிடும் பொழுது வளருகிறோம். பிறகு 25 வரும் பொழுது அதுக்கு பிறகு நம்ம எவ்வளவு சாப்பிட்டாலும் அது கீழே தான் அது குட்டும். அது சரீரம் கொஞ்சம் கொஞ்சமாக மறிக்கும். இந்த சரீரம் வந்து பலவீனம் அடைந்து வரும். நாளுக்கு நாள் பலவீனம் அடைந்தும் வரும். அழகும் வீண் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. நம்முடைய சரீரத்தில் இருக்க அழகு எல்லாமே போயிரும். சரீரத்தில் இருக்க ஸ்ட்ரென்த் எல்லாமே போயிரும். முன்னால போல நம்ம பலமுள்ளவர்களாக இருக்க முடியாது. இவ்விதமாக ஒரு நிலைமை அடைந்து விடுகிறோம். நிலைமை அடைந்து விட்டோம். உலகம் என்ன செய்கிறது என்றால் வர வர பொல்லாததாக மாறிக்கொண்டிருக்கிறது. நமக்கு வயசாக உலகமும் சிச்சுவேஷன் மாறிக்கொண்டிருக்கும் பொழுது இவ்விதமான அரசாங்கத்தோடும் மக்களோடு கூட சூழ்நிலையோடு கூட அதிக போராட்டங்களும் இருக்கிறது. இப்ப டெத்து என்ன செய்யறதுன்னா இதுல இருந்து எல்லாத்துலயும் விடுதலை ஆக்கிறது. ஹல்லேலூயா. அதனால டெத்து நல்ல காரியத்தை செய்கிறது. என்ன செய்யறது என்றால் இப்ப இவர் இங்கே இருந்ததை விட இப்ப நல்ல ஹெல்த்தா இருக்கிறார். நீங்க எவ்வளவு டாக்டர்கிட்ட போனாலும் சரி வராது. இப்ப நல்ல ஹெல்த்தா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறார், யங்கா இருக்கிறார். அவர் மேரேஜ் ஆகும் பொழுது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப எது நல்லது? ஆண்டவர் அப்படி வச்சது நல்லதா நல்லது இல்லையா? டெத்தை வச்சது நல்லதா நல்லது இல்லையா? இங்க நீங்க இன்னும் ஒரு 10-20 வருஷம் உயிரோடு இருந்தா எவ்வளவு சூழ்நிலையை சந்திக்கணும். பாடி எவ்வளவு வீக் ஆயிரும். அதனால இங்க இருக்கிறத விட அங்க நல்ல ஸ்ட்ராங்கா ஹெல்த்தா இருக்கிறாரு. இது காட்ஸ் லவ் என்று நான் சொல்லுகிறேன். அது தேவனுடைய அன்பா இருக்கிறது. அதனால சௌரன் டேனியல் மூடி இப்ப அந்த வீட்டுல அங்க இருந்தாரு. அவர் வந்து என்ன செய்ய அதிக பலவீனத்தோடு கூட இதோ அது மத்தியிலையும் கத்தருக்கு பிரியமா ஜீவித்து கொண்டு வந்தார். எல்லாருக்கும் ஆறுதலாக தேர்தலாக இருந்தார். இப்போ வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு, ஹெல்த்தா இருக்கிறாரு, யங்கா இருக்கிறாரு, ஹேண்ட்ஸமா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இது நான் வந்து தேவனுடைய வார்த்தையின்படி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஏன் வந்து இந்த டெத்து வந்துச்சு? இந்த டெத்து வந்தது ஆடம் அண்ட் ஈவ் செய்த பாவமாக இருக்கிறது. அந்த சின் வந்து சின் இன் த கார்டன் ஆஃப் ஏடன், ஏதேனிலே நடந்த பாவத்தினாலே அங்கே மரணம் வந்தது. ஆண்டவர் மனுஷனை மறிக்கும்படியாக உண்டாக்கவில்லை, எப்பொழுது எங்கா தான் இருக்கணும்னு வச்சிருந்தார். ஏன்னா மறிக்கும்படியாக எந்த சிருஷ்டிப்பையுமே அவர் உண்டாக்கவில்லை. அவர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். டெத் வந்து சாத்தானால வந்தது. அதனால ஜீவன் வந்து தேவனிலிருந்து வருகிறது, அது பரிபூர்ண ஜீவனாயிருக்கிறது. சின் வந்து சின் இந்த கார்டன் ஆஃப் ஏடன், ஏதேனிலே பாவம் வரும் பொழுது ஏவாள் சர்ப்பத்தினாலே வஞ்சிக்கப்படுகிறாள். வஞ்சிக்கப்படும் பொழுது ஹைபிரிடிசேஷன் அங்க வந்தது, ஒரு கலப்பு தன்மை அங்க வந்தது. அந்த சர்ப்பமும் ஏவாளும் இணைக்கப்படும் பொழுது அது ஒரு ஹைபிரிடிசேஷன். ஆண்டவர் சொன்னார், இந்த மரத்தின் கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்று சொன்னார். ஆதியாகமம் 2:17 வாசிக்கிறோம். அந்த மரம் வந்து ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில், நன்மை தீர்மை அறியத்தக்க விருட்சம், இன்னொன்னு ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து. அவர் ஜீவ ஒளியா இருக்கிறார், ஜீவ அப்பமா இருக்கிறார், ஜீவ ஊற்றா இருக்கிறார். எல்லாம் ஜீவன் ஜீவல் எல்லாமே இயேசு கிறிஸ்து. இது வந்து டெத்து, இது அறிவு வந்து டெத்தை ஏற்படுத்துது. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று சொல்லும் பொழுது, ஏவாள் சர்ப்பத்தினாலே வஞ்சிக்கப்படும் பொழுது சாகவே சாவதில்லை என்று அவன் பொய் சொல்லும் பொழுது அதை புசித்ததுனாலே டெத் வந்தது. அதை புசித்தனால ஹைபிரிடிசேஷன் ஏற்பட்டது. மனுக்குலத்திலே அந்த ஹைபிரிடிசேஷன், அந்த சர்பன் சீடு வந்து மனுக்குலத்துக்குள்ளே புகுத்தப்பட்டபடினாலே அந்த காயின் சர்ப்பத்தின் வித்தாக இருந்தான். அவன் கொலைகாரனா இருந்தான், பொய்யனா இருந்தான், கீழ்ப்படியா இருந்தான். ஆதாமுக்கு பிறந்த பையன் அப்படியா இருப்பான். அது சர்ப்பத்தின் குமாரன். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். சர்ப்பத்தின் வித்து ஹைபிரிடிசேஷன் வந்தனாலே நம்ம எல்லாரும் மேலேயும் மரணம் இருக்கிறது, அல்லது மரணம் வரவே செய்யாது. டெத் இஸ் செட் அப்பான் த மேன் கைண்ட். இத மனுஷங்க மேல, மனுக்குலத்தின் மேல அந்த மரணம் வந்தது. கத்தர் என்ன பண்ணுறாரு என்றால் அந்த டெத்தை வந்து என்ன செஞ்சிட்டாரு, அதை வந்து நல்லதா மாத்திட்டாரு. நம்ம நல்ல ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தா மாறிடும். நல்ல அவங்க ஆதாம் ஏவாள் என்னைக்கு புசித்தார்களோ அதிலிருந்து மரணம் கிரியை செய்ய ஆரம்பித்தது. அதான் ஏவாள் ஆண்டவர் குழந்தைகளா உண்டாக்கல, அவங்க வாலிபர்களா தான் உண்டாக்கியிருந்தார். ஆடம் வந்து ஒரு அழகான வாலிபன், ஏவாள் வந்து வலிவான ஒரு வாலிப பெண். ஆனால் அவர்களை அவிதமாக உண்டாக்கினார். டெத் அங்க வந்து அதை புசிக்கும் நாளிலே டெத் அன்னையிலிருந்து கிரியை செய்யும். அதுதான் வாலிப பிராயத்துக்கு அப்பால் நமக்கு டெத் வருகிறது. கொஞ்சம் கொஞ்சமா மனுஷன் மறைஞ்சு செல் மறிச்சு கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு செல்லா மறிக்கிறது. அப்படி செல் மறித்து கடைசியா நம்ம ஜீவன் அற்று போய்விடுகிறோம். எதனால வந்தது? அந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும். சர்ப்பத்தின் விந்து, ஒரிஜினல் சின் என்ன, மூல பாவம் என்ன? ஒரு ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டா ஆரஞ்சு பழத்தை கொடுத்துடலாம். சாப்பிடுறது மக்கள் அப்படி நினைக்கிறாங்க, பழத்தை சாப்பிட்டனால பாவம் வருமா? பழத்தை சாப்பிட்டா அது வந்து வெளியேறும், சாப்பிட்டு அது ஜீரணமாயி வெளியேறிய போதும். வாய்க்குள்ள போகிறது தீட்டுப்படாது, இங்க இருந்து இதயத்திலிருந்து வருகிறது தான். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால் சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்களையும் வஞ்சித்து விடுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று பசுத்த பவுல் சொல்லுகிறார். அல்ல சர்பன், சர்பன் டிசீவ்டு ஈவ், சர்பன் பிகைல்டு ஈவ் என்று சொல்லப்படுகிறது. அந்த சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது நிமித்தமாக அந்த காயின் உலகத்திலே உண்டானான். ஒரு துன்மார்க்கன் கொலைகாரன் வந்தான். அதனால சர்ப்பத்தின் வித்துக்கள் வந்தது. இப்போ நம்ம எல்லாரும் ஹைபிரிடிசேஷன்ல இருக்கிறோம், கலப்பு மார்க்கத்திலே நம்ம இருக்கிறோம். கலப்பு இனமாக நம்ம இருக்கிறதுனால தான் டெத் வருது. இந்த கலப்படம் ஏற்படலைன்னா டெத் வரவே செய்யாது. இன்னைக்கு எல்லாத்துலேயுமே ஹைபிரிடிசேஷன். முதல்ல ஏடன்ல ஆரம்பிச்சது. இப்போ நீங்க வந்து ஃப்ராய்லர் வந்து ஹைபிரிடிசேஷன், எல்லா தானியங்களும் ஹைபிரிடிசேஷன், எல்லா விதமான உயிரினங்களும் எல்லாம் ஹைபிரிடிசேஷன். இந்த மாதிரி உலகம் இன்னைக்கு ஹைபிரிடிசேஷன்ல. இந்த ஹைபிரிடு பூடை நீங்க சாப்பிடனா தான் சீக்கிரம் சாவு வருது. ஒரிஜினல் ஃபுட்டை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம ரொம்ப நாள் வீடோடு இருப்போம். அதனால எது மரணத்தை ஏற்படுத்துது? அந்த ஹைபிரிடிசேஷன், ஏடனிலே உண்டாக்கப்பட்ட அந்த உண்டான அந்த பாவம், ஒரிஜினல் சின், அதான் அந்த ஜென்ம பாவம். இவ்விதமாக உலகத்திலே வந்து மரணம் கிரியை செய்தாலும் அவளை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வந்து தியோபனி பாடி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தியோபனி பாடி, அந்த தியோபனி பாடி செவர் இருந்தா நம்ம உள்ள தவிர தாண்டி போயிடலாம். செவரக்கு வந்து என்ன சொன்னா, செவர் நம்ம தடை செய்ய முடியாது. எக்ஸ்ரே எடுக்கும் பொழுது இந்த காமா ரேஸ் அங்க வரும் பொழுது என் கீழே அந்த கட்ல அந்த இது கீழே தான் உட்டன் இந்த வச்சிருப்பான், உட்டன் பெட்டுக்கு கீழே தான் வச்சிருப்பான். அது அதெல்லாம் ஊடுருவிப்பே அங்க படம் எடுக்குது. அதே போல அவர் இப்பொழுது என்ன சரீரத்தில் இருக்கிறார் என்றால் அவர் எதுவுமே தடை செய்யணும். ஃபாஸ்டர் டைமென்ஷன், இதை விட ஃபாஸ்டர் டைமென்ஷேஷன்ல இருக்கிறார். விதமான ஒரு சரீரத்தில் ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிறது. உண்மையில இது சத்தியம். அடுத்தபடியாக நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் மூணாவது என்னவென்றால், அவர் இன்னொரு நல்ல பிளேஸ்ல இருக்கிறார், நல்ல சரீரத்தில் இருக்கிறார். அடுத்தபடியாக நல்ல பிளேஸ்ல இருக்கிறார். நம்ம அவர் பிரிந்து விட்டார் என்று நம்ம வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவருடைய மனைவியார் அதிக துக்கத்தில் இருக்கிறாங்க. ஆனா அவர் ஒரு நல்ல பிளேஸ்ல இருக்கார், இதை விட நல்ல பிளேஸ்ல இருக்கிறார். வந்து மறிச்ச பின்பு மனுஷன் எங்க போவான், ஒரு ஆவியா இருப்பானா என்று அவர் சிந்தித்து கொண்டு அவர் படுக்க போகும் பொழுது கத்தர் அவருக்கு ஒரு விஷன் கொடுக்கிறார். ஒரு நடந்த சம்பவம் அது. அவர் தன் மனைவி பக்கத்துல படுத்திருக்கிறார். படுத்திருக்கும் பொழுது என்ன செய்யறார், அவர் வந்து பார்க்கிறார், அவர் மேல இருக்கிறார், 20 அடி மேல இருக்கிறார். அவருக்கு வந்து வழுக்கத்தல, ஆனா அவர் அந்த ஹேர்ஸ் எல்லாம் வந்திருக்கு, ஷோல்டர் எல்லாம் தொங்கி போயிருந்துச்சு வயசானனால. இப்ப ஷோல்டர் எல்லாம் ஸ்டெடியா இருக்கு, ரொம்ப யங் மேனா அழகா இருக்கிறார். அவர் மனைவி பக்கத்துல படுத்திருக்கார், மனைவி பாடி அங்கதான் இருக்கு, ஷேர்ட்டை கழுத்தி அங்க தொங்க போட்டிருக்காரு, ஷேர்ட்டு கூட அங்கதான் இருக்குது. ஆனா அவர் வந்து 20 அடி மேல அங்கே ஒரு என்னச்சிருந்தால் ஒரு பிளேஸ்ல இருக்கிறார். அந்த பிளேஸ் வந்து என்ன, கிரீன் கிராஸ் இருக்கிறது, ப்ளூ ஸ்கை இருக்கிறது, மவுண்டன்ஸ் இருக்கிறது. ரியல் பிளேஸ் அது, உண்மையிலே அது ரியல் பிளேஸ். இது எப்படி ரியல் பிளேஸோ அதே போல ரியல் பிளேஸ். ஆனா அவர் பாக்குறாரு 20 அடி மேல இருக்கிறார், மனைவி பாக்குறாரு, அது 20 அடி உயரத்துல தான் இருக்குது. அதனால நம்ம எல்லாம் பரலோகராஜ்யம் போகணும்னா நம்ம சூரிய சந்திர நட்சத்திரங்களை அந்த மில்கி வே எல்லாத்தையும் தாண்டி அங்க ரொம்ப உயரத்துல இருக்குது. அந்த பரலோகராஜ்யம் ரொம்ப உயரத்துல இருக்குது. செத்தவங்க செத்த பிறகு அவங்க அவ்வளவு உயரத்துல போறாங்கன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம். அது அப்படி அல்ல. அது ரொம்ப நாள் அவங்க பிரயாணம் பண்ணணும், ரொம்ப தூரம் அவங்க பிரயாணம் பண்ணணும்னு சொல்லி எல்லா கிறிஸ்தவரும் அவிதமாக நினைக்கும் பொழுது அது ரொம்ப தூரம் அல்ல. அவர் வந்து என்ன செய்யறார், ஒரு பரிணாமத்திலிருந்து இன்னொரு பரிணாமத்துக்கு போயிருக்கிறார். ஹல்லேலூயா. He was translated from one dimension to another dimension. ஒரு பரிணாமத்திலிருந்து இன்னொரு பரிமாணம், லைட் மேட்டர் டைம் என்ற மூணு பரிமாணத்தில் இருக்கிறோம். விஞ்ஞான மனது 4 பரிமாணமா இருக்கிறது. அவர் இப்பொழுது 6th dimension போயிருக்கிறார். ஒரு பாவி மறிக்கும் பொழுது பாதாளத்துக்கு போகிறான், அது 6th dimension. அந்த 6th dimension வந்து பாரடைஸ் ஆயிருக்கு. 7th dimension தேவன் இருக்கிறார். அல்லது 7 பரிணாமங்கள் இருக்கிறது. விஞ்ஞானமானது அந்த பரிணாமத்தை அணுக முடியவில்லை. அதாவது அவர் அந்த பரிணாமம் எங்க இருக்குன்னா இங்கதான் இருக்குது, கொஞ்ச தூரத்துல இருக்குது, 1 step தான். இங்க இருந்து இந்த பரிணாமத்திலிருந்து ஒரு 1 step, just little 1 step. He passed from this dimension to another dimension. Hallelujah. அந்த ஒரு இடத்துக்கு அவர் போயிட்டாரு. இங்க மறிச்ச உடனே இங்க கண்ணை மூடுன அடுத்த ஸ்டெப் தான், 1 step தான், அவர் அங்க போயிட்டாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? பெண்ணா பாக்குறாரு, அங்க மேலதான் அவர் இருக்கிறாரு, பக்கம் ரொம்ப பக்கத்துல இருக்கிறார், எல்லாம் பாக்குறாரு. ஆனா அது ஒரு ரியல் வேர்ல்டு. லட்சக்கணக்கான பிரதேசம் வர்றாங்க அவரை கட்டி தழுவி. நாங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறவங்களை பார்க்கல. லட்சக்கணக்கான சகோதரிமார்கள் வர்றாங்க, அவர்களும் அவரை அணைத்து கொண்டு நீங்க இங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்றாங்க. ரியல் பிளேஸ், ரியல் பீப்புள், எல்லாமே. இது எப்படி இந்த வேர்ல்டு எப்படி ரியல் வேர்ல்டோ அதுவும் ரியல் வேர்ல்டு தான். அது ஒரு டைமென்ஷனா இருக்கிறது. அதுக்கு போறதுக்கு 1 step தான். அவர் 1 step பாத்ரூம்ல வழுகி விழுந்தாரு, அடுத்த ஸ்டெப்ல அவர் அங்க போயிட்டாரு. நான் ஏதோ மிகப்படுத்தி சொல்றேன்னு இல்ல, ரியாலிட்டியை உங்களுக்கு சொல்றேன். ரியாலிட்டி வந்து அதுதான். டேனியல் மூடி அவர்கள் இப்பொழுது அபிதமான ஒரு சலத்துல இருக்கிறாங்க, ரொம்ப அருமையான ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகளோடு கூட. அவங்க எப்பொழுதும் ஆக்டிவா இருக்கிறாங்க. அங்க பெண்ணா சொல்லுவார், அவங்க எல்லாம் ஒயிட் ரோப் வச்சிருந்தாங்க. பெண்கள் எல்லாம் முடிய கத்தரிக்கல, நீளமா வளர்த்திருந்தாங்க. பல்லு எல்லாம் வந்து முத்து போல இருந்துச்சான். அவங்க கண்ணு எல்லாம் ஸ்டார் போல இருந்தது. அவங்க வந்து அங்க டயர்டாவே இல்லை. இங்க டயர்டா இருக்கு, டயர்டா இருக்குது, அங்க டயர்டா இல்லை, எல்லாரும் ஆக்டிவா இருக்கிறாங்க. ஓ, அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் அதுக்காக கத்து சந்தோஷப்படுறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். அடுத்தபடியாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், அவர் வந்து அந்த இடத்துக்கு போகணும்னா எல்லாரும் போக முடியுமா? எல்லாரும் போக முடியாது. இந்த உலகத்துல வந்து அதற்கேற்ற ஒரு ஜீவியம் செய்தாதான் போக முடியும். தேவன் முன்குறித்திருக்க வேண்டும், தேவன் அழைக்க வேண்டும், தேவன் தெரிந்து கொள்ள வேண்டும், வார்த்தையின் வெளிச்சத்திலே வர வேண்டும். அப்படியாப்பட்டவங்க தான் போக முடியும். லூக்கா 16 அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம்? இதோ லாசர் மரித்து பாதாள அவன் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். அந்த லாசர் மரித்து ஐஸ்வர்யவான் மரித்து பாதாளத்திலே கொண்டு விடப்பட்டான். இந்த இதை நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது லாசர் பாரடைஸ்ல இருக்கிறான், ஆபிரகாமுடைய மடியில இருக்கிறான். 2-3 வாரத்துக்கு முன்னால தான் இந்த லாக்டவுன் பீரியட்ல அது வந்து தனத்தோராடு சேர்க்கப்படுகிறது. கேதர் அண்ட் ஹிஸ் ஓன் ஹிஸ் பீப்புள் என்ற தலைப்பில் செய்தியை கொடுத்தேன். சோர ஞான அவர்கள் சொன்னார்கள், ஐயா நீங்கள் பிரசங்கம் பண்ணீங்க 2 வாரத்துக்கு முன்னால் தான் யாக்கோபு தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான், ஈசாக்கு தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான், ஆபிரகாம் தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான்னு பிரசங்கம் பண்ணீங்க. அதே போல் இவரும் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். அந்த பிரசங்கம் பண்ணி 2 வாரத்துக்குள்ளே அந்த பிரசங்கத்தின்படியே அவர் தன்னுடைய ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டுட்டார். ஹல்லேலூயா. லாசர் ஆபிரகாம்கிட்ட சேர்க்கப்பட்டுட்டான். அதே போல ஆபிரகாம் வந்து நம்ம ஜனத்தை ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம், நம்ம அவங்ககிட்ட சேர்ந்துருதோம். இவர் அங்க பாரடைஸ்ல சேர்ந்துட்டாரு, தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டு விட்டார். நம்ம ஜனம் வந்து அவிசுவாசி கிடையாது, பாவிகள் கிடையாது, நம்ம பசுத்தவான்களா இருக்கிறோம். இது அந்த 6 பரிமாணத்துல பாவிகள் இருக்க முடியாது. அந்த இடத்துல அவர் சேர்ந்து விட்டார். ஆபிரகாம் அங்க லாசர் ஐஸ்வர்யவான் பார்க்கலாம். ஐஸ்வர்யவானுக்கு ஒரு சான்ஸ் கிடைத்தது, நித்திய ஜீவனை பற்றி சுதந்திரத்துக் கொள்ளுக்கு நான் என்ன செய்யணும்னு இயேசுக்கிட்டே வந்து நேரா கேட்கிறான். எல்லா கற்பனையும் கை கொடுறாயா? எல்லாம் கை கொடுக்குறேன். மார்க் 10:17 வாசிக்க முடியும். அந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். முழங்கால் பண்ணிட்டு கேட்கிறான். அவன் போற சாபனத்துல நித்திய ஜீவன் இல்லை. அவன் ஒரு பரிசேய மார்க்கத்தை சேர்ந்தவன், பெந்தகோச மார்க்கத்தை சேர்ந்தவன். பரிசேயர்கள் பெந்தகோச மார்க்கத்துக்கு அடையாளமா இருக்கிறார்கள். அந்த பரிசேயர்களுக்கு இருக்கிற புத்தி தான் இன்னைக்கு இருக்கிற பெந்தகோச விசுவாசிகளுக்கு இருக்கு. ரொம்ப தங்களை கரெக்ட் நினைப்பாங்க, பக்தியா இருப்பாங்க, ஆனா வெளிப்பாடு இல்லை. பாவம் வெளிப்பாடு கிடையாது. அவங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை. இவன் போயிட்டு நினைச்சா ஆண்டவர்கிட்ட கேக்க, நான் எல்லா கற்பனையும் எல்லாம் கற்பனும், ஆனா உண்ட ஒண்ணு குறை இருக்கு, நீ எல்லாத்தையும் விட்டு தத்துரு கொடுத்து பின்பு என்னை உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். ஆண்டவர் அம்மால அன்பு கூர்ந்தார். இவ்வளவு கரெக்டா இருக்கிறாரு. சில பெந்தகோசல் பீப்பிள் ரொம்ப கரெக்டா இருப்பாங்க, ஆனா அவனுக்கு நித்திய ஜீவன் இல்லை. அவங்க போற இடத்துல நித்திய ஜீவன் கிடையாது. அவங்க பாச கொடுக்குற பிரசங்கத்துல நித்திய ஜீவன் இல்லை. இயேசு கிறிஸ்து தான் இருக்குது. அவன் கண்டுபிடிச்சிட்டான், நம்ம போற சபையில இல்லை, இங்க இவருக்கு தான் இருக்குது. இயேசு கிறிஸ்து நேரா வந்தான். ஆனால் அவன் வந்து உலகத்தை நேசித்தபடினாலே உலகத்தை அவனால முடியல, உலகத்தையும் சாபனத்தை அவனால விட முடியல, துக்கத்தோடு போய்விட்டான். இப்பொழுது பாதத்தை வேதனைப்படும். இந்த லாசர் கத்தரே நம்பி ஜீவித்தபடினாலே ஆபிரகாம் அடியிலே கொண்டு விடப்பட்டான் என்று நம்ம பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். அதனால சத்தியம் வந்து ஒரு நாள்ல நம்மளை குறுக்கிடுது. அதுதான் விசேஷமான காரியம். ஆண்டவர் எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறார். ஆண்டவர்கிட்ட போய் நம்ம சாக்கு போக்கு சொல்ல முடியாது, எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு சத்தியத்தை தெரிவதற்கு ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். அந்த சான்ஸ் கொடுக்கும் பொழுது அதை நம்ம பிடிச்சுக்கிடணும். அதுதான் வந்து பிடிக்கலன்னா அதை ரிஜெக்ட் பண்ண அதுதான் பாவம். ஒருவேளை நம்ம ஸ்மோக்கிங் பண்ணலாம இருக்கலாம், விபச்சாரம் செய்யாமல் இருக்கலாம், பல பொது வெளியடங்கமான பாவத்தை நம்ம செய்யாம இருக்கலாம், நல்லது, அதுக்கேற்ற பலன் ஆண்டவர் தருவார். ஆனா அதே சமயத்துல சத்தியத்தை வரும்பொழுது சத்தியத்தை புறக்கணிச்சா நித்திய ஜீவன் இல்லை. அது எப்பொழுது தெரியும்? இப்ப ஒண்ணுமே தெரியாது, சாகும் பொழுதுதான் தெரியும். இப்ப ஆத்மா சைலண்டா இருக்கு, சாகும் பொழுது விழிச்சுக்கிடும். ஐயோ என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டேனே, எனக்கு சான்ஸ் கொடுக்கப்பட்டது, நான் மிஸ் பண்ணிட்டேனே, அந்த நேரத்துல தான் தெரியும். இந்த 2 கான்சியன்ஸ் இருக்குது. அதனால இந்த கான்சியன்ஸ் அடங்கும் பொழுது அந்த கான்சியன்ஸ் விழிச்சுக்கிடும். விழிக்கும் பொழுது அந்த நேரத்தில் ஐயோன்னு சொல்லுவாங்க. இது ஐஸ்வர்யமான நிலைமை தான், எனக்கு சான்ஸ் கொடுக்கப்பட்டது. அதுபோல நித்திய ஜீவன், காட்ஸ் ஓன் லைஃப், அது நோ பிகினிங் நோ எண்டிங், அவ்விதமான ஒரு நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்து தான் தர முடியும். அதை பெற்றுக்கொள்ளும்படியாக அவனுக்கு வாஞ்சை வந்தது. அவர் சரியான நபர்கிட்ட போனான், ஆனாலும் அவர் சொன்ன காரியத்தை அவனால கடைப்பிடிக்க முடியாதபடினாலே அவன் துக்கத்தோடு போகும் பொழுது அதுதான் பாவம். அவன் சத்தியத்தை ரிஜெக்ட் பண்ணதுதான் பாவம். அப்படி இருக்கும் பொழுது அடுத்த காட்சி என்ன? அவன் பாதாளத்திலே வேதனைப்படுகிறான். டேனியல் மூடி அவர்களை நம்ம பார்க்கும் பொழுது அவர்களும் அந்த சத்தியமானது சந்தித்தது. அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப பக்தியான குடும்பம். அவங்களுடைய ஃபாதர், அவங்களுடைய ஃபேமிலி, ஆண்ட்ரூஸ் கூட இங்க வந்திருக்கிற அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாருமே ரொம்ப பக்தியானவங்க, அதிக பக்தி. அந்த காலத்துல அதிக பக்தியா இருந்தாங்க. மியூசிக் வாசிப்பது, கத்தருக்கென்று அவங்க ஜீவிப்பது, ஊழியம் செய்வதில் அதிக வாஞ்சி உள்ளவங்க, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அப்படி இருந்தாலும் ஒரு நல்ல சத்தியம் வரும் பொழுது, பாஸ்டர் ஜான் சாமியல் அவர்களை தண்டார்பேட்டையில் சந்திக்கும் பொழுது, இவங்க ரெண்டு பேரும் கணவனும் மனைவி ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க. ஞானஸ்தானம் எடுத்து அதுக்கு பிறகு அவங்க வந்து பல இடங்களுக்கு வாடகை வீடு மாறி போனதுனால சத்தியத்தில் கண்டினியூ பண்ண முடியலை. பின் அவங்களுக்கு சரியான ஒரு போதகரும் கிடைக்கலை, சரியான ஒரு சபையாரும் கிடைக்கலை. கடைசியாக அகஸ்தீன் பீட்டர் ஐயா அவருடைய சபைக்கு வரும் பொழுது, இப்போ நாங்களும் போய் சம்பந்தம் கலக்கும் பொழுது அவங்களுக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைத்தது. ஹல்லேலூயா. மறுபடியும் சான்ஸ் கிடைச்ச உடனே ஃபேமிலியாக எல்லாருமே வந்துட்டாங்க. உலகத்தெல்லாம் வெறுத்து ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு எல்லாத்தையும் வந்துட்டாங்க. ஐஸ்வர்யவான் அதை நேசித்ததுனால, உலகத்தை நேசித்தனால வர முடியலை. இவங்க உலகத்தெல்லாம் வெறுத்து ஃபேமிலியாக என்ன செஞ்சாங்க, எல்லாரும் வார்த்தைக்கு வந்துட்டாங்க. ஆண்டவர் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறார். வெளிச்சமானது அவங்களுடைய பாதையில பிரகாசிக்கும் பொழுது அந்த வெளிச்சத்தை ஃபாலோ பண்றாங்க. வெளிச்சத்தை ஃபாலோ பண்ணலன்னா இருளில் தான் இருக்கணும். ஆனா வெளிச்சத்தை வந்து பிரகாசிக்கும் பொழுது வெளிச்சத்தை இவர்கள் பின்பற்றி வந்தார்கள். இதை 10-12 வருஷத்துக்கு மேல இப்பொழுது எல்லாருமே ஃபேமிலியா வந்து வொர்ஷிப் பண்றாங்க. காலையிலையும் மாலையிலையும் ரொம்ப அருமையாக வந்து ஆராதனை செய்வது என்ன ஒரு அருமையான ஒரு காட்சி. நானும் என் வீட்டாரும் வென்றால் கத்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல அருமையான சோரன் டேனியல் மூடி அவர்கள் சொல்ல முடிஞ்சது. ஹல்லேலூயா. என்ன பாருங்க, வெளிச்சம் பிரகாசிக்கும் பொழுது அதை வந்து அதை நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணாம நம்ம வந்து என்ன செஞ்சால் நம்ம வென்றால் நமக்கு டெத்து தான். ஆண்டவர் என்ன சொல்கிறார், யோவான் 1:4 வாசிக்கலாம். யோவான் 1:4,
அவருக்குள் ஜீவன் இருந்தது,
இயேசு கிறிஸ்துக்குள்ள ஜீவன் இருக்குது, எட்டர்னல் லைஃப். அது வந்து வெளிச்சமாய் இருக்கிறது, அது வந்து மனுஷருக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அந்த ஜீவன் தான் வெளிச்சமாய் இருக்கிறது. அந்த வெளிச்சம் வந்து என்ன சென்றால், வெளிச்சமானது பிரகாசிக்கும் பொழுது, பாதையில வந்து பிரகாசிக்கும் பொழுது, பின்பு வெளிச்சம் நம்மளை லீட் பண்ணி கொண்டு வெளிச்சத்தின் மேல வெளிச்சம் காண வேண்டும். ஜனங்களை வந்து மோசே என்ற தீர்க்க தரிசி எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகும் பொழுது அவளை ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலே எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வருகிறார்கள். வெளியே கொண்டு வந்த நாள் முதற்கொண்டு அவள் கானான் தேசத்தில் பிரவேசிக்கும் வரைக்கும் வெளிச்சமானது அவர்களை வழி நடத்தினது. ஒரு ப்ராஃபெட், பில்லர் ஆஃப் ஃபயர், பில்லர் ஆஃப் கிளவுடு, அவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகும் பொழுது அவங்க காட்ஸ் பிளான்ல இருக்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணாம ஸ்டாப் ஆயிட்டாலோ அல்லது வேற பக்கம் திரும்பிட்டாலோ அவங்க வந்து பாதையை விட்டு விலகுறாங்க, காட்ஸ் பிளானை விட்டு விலகுறாங்க. அப்படி காட்ஸ் பிளானை விட்டு விலகும் பொழுது அங்கே வெளிச்சம் இல்லை, இருளுக்குள்ள போறாங்க. பைபிள்ல என்னதான் இருக்குதான காரியம் தான் நான் சொல்றேன். யாத்ராமம் 13:21-22 வாசிக்கலாம்.
அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார்.
சரி, இதோ அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை.
இதோ பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பம். கர்த்தர் ஒரு ப்ராஃபெட், ஒரு தீர்க்க தரிசியை கொண்டு வருகிறார். அந்த தீர்க்க தரிசி வந்து தீர்க்கதரிசியோட இந்த பில்லர் ஆஃப் ஃபயர், அந்த பில்லர் ஆஃப் கிளவுட் இருக்கிறது. ஜனங்களை எகிப்திலிருந்து வழி நடத்தும் பொழுது கானான் தேசம் போய் சேர் வரைக்கும் இன்னும் 400 இயர்ஸ் வந்து அந்த வெளிச்சம் வந்து அட்வான்ஸ் ஆகிட்டே போகுது. அது அட்வான்ஸ் ஆகி அது முன்னோக்கி போய்கொண்டிருக்கிறது, அவங்களுக்கு பாதை காட்டுகிறது. இவங்க எல்லோருமே 2 மில்லியன் பீப்புள், 20 லட்சம் ஜனங்கள் அந்த என்ன சொன்னால் அந்த பில்லர் ஆஃப் ஃபயரை ஃபாலோ பண்ணாங்க. அது காட்ஸ் ப்ரோக்ராம். அதை விட்டு விலகிட்டா போச்சு, அல்லது ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டா போச்சு. அவங்க வந்து வெளிச்சம் போயிரும், இவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்பாங்க, இருளில் தான் இருக்கணும். அது கானான் தேசம் போய் சேரும் வரைக்கும் அவர்களை வழி நடத்துது. யோர்தானை தாண்டி அந்த ப்ராமிஸ் லேண்ட் இருக்கு. யோர்தான் மரணத்துக்கு அடையாளமா இருக்கிறது, மரணத்துக்கு அப்பாலே ஒரு தேசம் இருக்கிறது. அதுக்கு லேண்டர் கேனன். இப்பொழுது டேனியல் மூடி அவர்கள் அங்கே பிரவேசித்திருக்கிறார்கள். அவள் வந்து என்ன சொன்னால், இப்பொழுது வெளிச்சம் அவளை சந்தித்தது. இத கல்வரி டேபர்னாக்கிள் வந்தாங்க, அங்க ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் இருக்குது. முத்திரைகள் திறக்கப்பட்டு தேவரேசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. சாபத்துக்காரங்க முத்திரைகள் திறக்கப்பட்டுச்சுன்னா என்னன்னு தெரியாது, வெளிப்படுத்தின விசேஷம் என்னன்னு தெரியாது. 7 churches, 7 seals, 7 temples, 7 vials, ஒண்ணுமே தெரியாது. குறைவான சத்தியம் அது வந்து பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை கொண்டு செல்லாது. அதனால அங்க வரும் பொழுது இவங்க அந்த சத்தியத்தை பிடிச்சுக்கிட்டாங்க. வெளிச்சத்தின் மேல வெளிச்சம், அந்த வெளிச்சம் வந்து ஜெனரல் அது வந்து அது ப்ராக்ரஸ் ஆகி கொண்டே போகும் பொழுது அவங்க ஃபாலோ பண்ணாங்க. ஃபாலோ பண்ணி அடுத்த யோர்தானை தாண்டி அந்த தேசத்துல பிரவேசிட்டாங்க. அதே போல 12 வருஷமா 15 வருஷமா இங்க வந்து ஃபாலோவிங் த லைட். ஹல்லேலூயா. ஃபாலோவிங் த லைட், வெளிச்சத்தை பின்பற்றி வந்து சத்தியம் வந்து டீப்பா போக போக எல்லாத்தையும் அவர் என்ஜாய் பண்ணார். அவர் நோட்ஸ் எடுப்பார், அவர் என்ஜாய் பண்ணார். சார் மைக்கேல் தாஸ் அவர்கள் பக்கத்துலாம் இருப்பார், ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்டு. நல்லா பாருங்க, இன்னைக்கு வந்துட்டாரு, அன்னைக்கு ஃபீனரில் அன்னைக்கும் வந்துட்டாரு. ஏன்னா அவ்வளோ நல்ல பழகக்கூடியவர், ரெண்டு பேருமே ஸ்பிரிச்சுவல் மேன். அதெல்லாம் ரெண்டு பேரும் அப்படி ஐக்கியமாக இருந்தாங்க. அவர் வார்த்தையை நேசித்தார். இங்கே கல்வாரி டேபநாக்கில் வெளிச்சம் ப்ராக்ரஸ் ஆகிட்டே போகுது, அது ராப்சரை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அதனால் அவரும் நம்படியே வந்தார். இப்பொழுது அவர் அங்கே போயிட்டார், நம்ம இன்னும் இங்கே இருக்கிறோம். அதுதான் வித்தியாசம். அவர் ஒளியில் இருக்கிற போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்கும். அப்படியே குமாரன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவனை நீக்கி சுத்திகரிக்கும். ஒன்னு யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல, அவர் பில்லர் ஆஃப் ஃபயரா இருக்கிறார். நம்ம அந்த பில்லர், அவர் நாம் ஒளியிலே நடந்தால் அது ப்ராக்ரஸ் ஆகும் பொழுது சத்தியம் வர வர ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். 7 சபை காலங்கள் இதோ முடிவில் நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் பவுல் மார்ட்டின் இரேனே சொல்லு, கொலம்போ, லுத்தர், வெஸ்லி, பிரதர், 7 ஊழியக்கால 7 நட்சத்திரங்களை கொண்டிருந்தார். 7 குத்து விளக்குகள், எபேசு, சிமினா, பெர்கம், தியத்தீரா, சரத, பிலதெல்பியா, லவோதிக்கியா, 7 சபை காலங்களுக்கு 7 தூதர்களை கொடுத்து ஒவ்வொரு தூதனும் லைட்டை பிரகாசமாக கொண்டு போகும் பொழுது இந்த கடைசி நாட்டில் அந்த வெளிச்சம் ரொம்ப பிரைட்டா மாறிச்சு, பெரிய வெளிச்சமா மாறிட்டு. அந்த பெரிய வெளிச்சத்துல வருவது தான் ரொம்ப விசேஷம். மத்தேயு 4:15.
இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது.
இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் அங்கே உதித்தது. இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் ஊழியம் செய்யும் பொழுது அந்த இருளில் இருக்க மக்கள் வந்து ஜீசஸ் வந்து கிரேட் லைட், ஹல்லேலூயா, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட், ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் எல்லாம் பார்ட் வேர்ட், எரேமியா, எசேக்கியா, தீர்க்கதரிசிகள் எல்லாமே. இப்பொழுது அவர் எல்லா தீர்க்கதரிசிகளுடைய இதை எல்லாம் சேர்ந்து அவருக்குள்ள வரும் பொழுது இது கிரேட்டஸ்ட் லைட். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வரும்பொழுது கிரேட்டஸ்ட் லைட், மிகவும் அந்த ஜன இருளிற்கு பெரிய வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை கண்டார்கள், வெளிச்சத்தை காணும் பொழுது சந்தோஷம். ஹல்லேலூயா. அந்த வெளிச்சத்தை ஃபாலோ பண்ணா அது வந்து நம்மளை நித்தியத்துக்கு கொண்டு சொல்லும். வெளிச்சத்தை ஃபாலோ பண்ணாம இருந்தா அது ஒரு பிளான் ஆஃப் காடா இருக்குது. இந்த பிளான், அதாவது பவுல், இரேனியஸ், மார்ட்டின், கொலம்போ, லுத்தர், வெஸ்லி, பிரன்காமா இருக்குது, எபேசு, சிமினா, பெர்கம், தியத்தீரா, சரத, பெலதெல்பியா, இப்படி அந்த வெளிச்சம் பாதை இருக்கிறது. அந்த பாதையில போகாம நான் பெந்தகோஸ், நான் சிஎஸ், நான் கத்தலிக்கு, நான் வந்து யூபிசி, நான் ஐபிசி, இதெல்லாமே தூசணமான நாமங்கள். இதெல்லாம் வந்து தேவனுடைய நாமம் கிடையாது. கத்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தை நம்ம தொழுது கொடுக்குறோம். ஹல்லேலூயா. நம்ம நோ டினாமினேஷன், எந்த சாபனத்தையும் சேராதவர்கள், எந்த சாபனத்தின் நாமத்தின் கீழும் இல்லை. அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு தூசணமான நாமங்களை வைத்திருக்கிறார். அதெல்லாம் எல்லாமே அந்த மாதிரி, அது வந்து மனுஷனுடைய வழிகள், அது வீணான ஆராதனை. இப்பொழுது ட்ரூ வர்ஷிப் இருக்குது, ட்ரூ வே, பிளான் ஆஃப் காட், ஜீசஸ் அண்ட் ஹிஸ் ப்ரோக்ராம். ஆண்டவர் தம்முடைய ப்ரோக்ராமை வெளிப்படுத்தல் 2:3 எழுதி வச்சிருக்கிறார். அந்த ப்ரோக்ராமில் இதோ டேனியல் மூடி அவர்கள் வந்ததுதான் விசேஷ காரியம். அதனால தான் அவர் நித்தியத்துக்குள்ள பிரவேசித்திருக்கிறார் என்று நம்ம தைரியமாக சொல்ல முடியும், முழு நிச்சயத்தோடு சொல்ல முடியும். ஏனென்றால் கர்த்தர் அவரை முன்குறித்தபடினாலே, அவரை தெரிந்து கொண்டபடினாலே, அவரை வந்து அப்படி ஃபைனலாக அவருடைய வாழ்க்கையை வந்து வார்த்தையில கொண்டு வந்துட்டார். அவர் டினாமினேஷன்ல இருந்து அவர் வேர்டுகளை வந்து இந்த ஃபுல்னஸ் ஆஃப் லைட், அதாவது 7 முத்திரைகள் திறந்து தேவ ரகசியம் வெளிப்படுத்திருக்குது. எல்லாமே இன்னைக்கு ரிவீல் ஆகி எல்லா புக்கும் ரிவீல் ஆகிருக்குது. இந்த பைபிள் 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த புக்கானது ஓபன் புக்காக மாறி இருக்கு. ஹல்லேலூயா. இது அறியாமையின் காலம் அல்ல, இது வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு. அந்த பெரிய வெளிச்சம், இது பெரிய வெளிச்சம், ஒவ்வொரு காலத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சம் இருந்தது, இப்பொழுது பெரிய வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சத்திலே டேனியல் மூடி அவர்கள் வந்ததுதான் இன்னைக்கு அவர் நித்தியத்தில் இருக்கிறார் என்று நம்ம தைரியமாக சொல்ல முடியும். அடுத்தபடியாக கடைசியாக நான் சொல்ல வேண்டிய காரியம் என்ன வந்தால், மத்தேயு 22:32 மறுபடியும் வாசிக்கலாம்.
தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார் என்றார்.
தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். பாருங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மரித்து போனாங்க. அவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய தேவனாயிருக்கிறார். அப்படின்னா அவர் மரித்தோரின் தேவனா இருக்க முடியாது. அவங்க செத்து போன இடம் அப்படியே முடிஞ்சு போச்சுன்னா அப்போ அவர் அவருக்கு தேவனா இருக்க முடியாது. அவங்க ஜீவனோடு இருக்கிறாங்க. அதனால்தான் அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் என்று அங்கே அழைக்கப்படுகிறார். கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், இதோ சிலர் வந்து உயிரோடு இருந்தாலும் செத்தவங்களா இருக்கிறாங்க, சிலர் செத்தவங்களா இருந்தாலும் உயிரோடு இருக்கிறாங்க. இதுதான் பைபிள் சொல்லியிருக்கு. அதெல்லாம் ட்ரூ லைஃப்னா என்ன, ட்ரூ டெத்னா என்ன, உண்மையான ஜீவன் எது, உண்மையான மரணம் எது என்பதை நம்ம கவனிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால் அந்த சர்வ சபையை சொல்லும் பொழுது நீ உயிரோடு உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டு நீ செத்தவனாய் இருக்கிறார். நீ உனக்கு உயிர் இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா நீ செத்தவனாய் இருக்கிற. வெளிப்படுத்தல் 3000 வசிக்கலாம்.
சர்தை சபை தூதர்கள் எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய்.
நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய். அவங்க உயிர் தான், உயிர் இருக்குது, ஆனா அவங்க செத்தவங்க. அப்ப பாருங்க, உயிர் இருந்தாலும் அவங்க செத்தவங்க. அடுத்தபடியா என்ன எழுதியிருக்கேன்னா, பயப்படலும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதம் வைச்சாரக்காரரும் சூரியக்காரரும் விக்கிரகாரணைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2வது மரணமாகி அக்கினி கந்தம் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள். வெளிப்படுத்தல் 21:8 வாசிக்கிறோம். இவங்க 2வது மரணமாகி அக்கினி கடல. அப்ப அவங்க அங்க போயிட்டு உயிரோடு தான் கிடக்குறாங்க, செத்துக்கிட்டு தான் அங்க ஐஸ்வர்யான் மாதிரி பாதத்துல உயிரோடு தான் இருக்கிறான். ஆனா அது 2வது மரணம்னு சொல்லப்படுது, அது மரணம் சொல்ல. அங்க போய் இருந்தாலும் அது மரணம், இங்கேயும் மாறணும் அங்கேயும் மாறணும். அப்ப என்னன்னா, இங்க பூமியில இருந்தாலும் செத்தவங்க தான், அதுக்கு பிறகு பாதாளத்துக்கு நரகத்துக்கு போனாலும் அவங்க செத்தவங்க தான். அவங்க வந்து எப்பொழுதுமே செத்தவர்கள், ஆல்வேஸ் டெட் பீப்புள். அதனால ரியல் டெத் என்னன்னா என்னது, ரியல் டெத், ரியல் டெத்னா என்ன, உண்மையான மரணம் என்றால் என்ன, ஆவிக்குரிய மரணம், ஸ்பிரிச்சுவல் டெத். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டும் செத்தவனாய் இருக்கிறாய், 2வது மரணமாகி அக்னி கந்த, இங்கேயும் செத்தவங்க அங்கேயும் செத்தவங்க தான் இருக்கு. அவங்க செத்தவர்கள், ஆல்வேஸ் டெத், அதான் ரியல் டெத். இல்ல உயிர் இருக்குது, அவங்க செத்தவங்க தான், உயிர் இருந்தாலும் செத்தவங்க தான். இல்ல அங்க போயிட்டு அந்த பாதாளத்துல வேதனைப்படுறாங்க, அங்க 2வது மரணமாகி அங்க இருக்கிறாங்க, அதுவும் டெத் தான். அவங்க எப்பவுமே ஆல்வேஸ் டெத். ஆனா நம்ம வந்து எப்பொழுதுமே எப்படி இருக்கிறோம், நம்ம ரியல் லைஃப் உடையவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம ரியல்ல வந்து நம்ம ஜீவனோடு கூட இருக்கிறோம். ஹல்லேலூயா. ரியல் லைஃப், ரியல் லைஃப் என்னது, ஸ்பிரிச்சுவல் லைஃப். எபேசியர் 2:1 பரிசுத்த பவுல் சொல்ல, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து கிடந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட மரித்தீர்கள், கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்ட, கிறிஸ்துவோடு கூட எழுந்தீர்கள், இப்பொழுது கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே அவரோடு கூட இருக்கிறீர்கள். எபேசியர் 2:7 நம்ம வாசிக்கிறோம். அதனால ஒரு காலத்துல நம்ம பாவத்துல மரிச்சு கிடந்தோம், மாம்சத்துல உயிர் இருக்குது, ஆத்மா மரிச்சு இருக்கிறது. அப்பொழுது நம்ம கணக்கு என்னன்னா, we are dead people. அப்படி டெட் பீப்புளா இருந்தது, நம்ம பிறக்கும் பொழுது டெட்டா தான் பிறக்கிறோம். ஆனா வார்த்தையானது நம்ம சந்திக்கும் பொழுது உயிர்ப்பிக்கப்படுகிறோம், அலைவ் ஆகிறோம். அதான் வந்து குயிக்கனிங் பவர் நம்ம அப்படி மாத்துது, டிரான்ஸ்ஃபார்மிங் பவர், மறுரூபப்படுத்தும் வல்லமை நம்முடைய ஆத்மாவை பூரணப்படுத்தி மேல கொண்டு செல்லுது. ஹல்லேலூயா. அதனால நம்ம வந்து இங்கேயும் வந்து என்ன ஜீவிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம், லைஃப் இருக்கிறது, அங்கேயும் லைஃப் இருக்கிறது. ஆல்வேஸ் என்ன ஜென்ரல், ஆல்வேஸ் லிவிங் ஜெனரேஷன். ஹல்லேலூயா. ஜீவிக்கிற ஒரு சந்ததியா இருக்கும், நம்ம ஒருபோதும் மரிக்க முடியாது. ஆட்டுக்குட்டியாண்டு ஜீவ புசுல நம்முடைய பேர் இருக்கும் என்றால் ஒருபோதும் மரிக்க முடியாது. கிறிஸ்டியன்ஸ் நெவர் டை. இங்கே அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் தான், அந்த வாழ்க்கை தான், அதுதான் வந்து உண்மையான ஜீவிக்கிறது. இங்கேயும் ஜீவிக்கிறோம், அங்கேயும் ஜீவிக்கிறோம். அவங்க இங்கேயும் அங்கேயும் செத்தவங்க, அங்கேயும் செத்தவங்க. அதனால நீங்க யோசிக்கணும், இங்க எனக்கு உயிர் இருக்குது, நீ உயிர் இருந்தாலும் செத்தவன் தான். நீ பாதாளத்துக்கு போனாலும் அது 2வது மரணம், செத்தது தான். இங்கேயும் செத்தவங்க, அங்கேயும் செத்தவங்க. நம்ம இங்கேயும் ஜீவிக்கிறோம், அங்கேயும் ஜீவிக்கிறோம். பைபிள் அப்படி ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அவர் வந்து மரித்தோரின் தேவன் கிடையாது. இப்படி செத்து ஆவிக்குரிய மரணத்துக்குரியவர்களுக்கு இயேசு கிறிஸ்து தேவன் கிடையாது. அவங்க சர்ச்சுக்கு டெய்லி போனாலும் அவங்க பைபிள் வாசித்தாலும் அவங்களுடைய தேவன் அல்ல, அவர் ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வந்து இன்னைக்கு ஜீவனுள்ளோராயிருக்கிறோம். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கும் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள், அவரை குறித்த வெளிப்பாடு அவங்க இல்லை. இன்னைக்கு நம்ம கர்த்தரை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்ம ஜீவனுள்ளோராயிருக்கிறோம், ஸ்பிரிச்சுவல் லைஃப் வாழுகிறோம். நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டது, ஒரு காலத்துல மரணத்துல இருந்தது உயிர்ப்பிக்கப்பட்டு இப்பொழுது மறுரூபப்பட்டு கொண்டு வருகிறோம். குயிக்கனிங் பவர் நம்மை உயிர்ப்பித்தது, டிரான்ஸ்ஃபார்மிங் நம்பர் நம்மை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கிறிஸ்ட் லைக் கேரக்டராக நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. தி வேர்ட் என்ன செய்யறது என்றால், இந்த கேட்கிற வார்த்தையானது இதை ஃபீடிங் பண்ணுது, ஆத்மாவுக்கு ஸ்ட்ரென்த்தை தருகிறது. நம்ம வாழ்க்கையில பல அனுபவங்களை பெறுகிறோம், பல துன்பங்களை பெறுகிறோம், பொறுமையை கற்றுக்கொள்கிறோம். இந்த உபத்திரங்கள் நம்முடைய கேரக்டரை மோல்டு பண்ணுகிறது. இதோ அருமையான சோழன் டேனியல் மூடி எவ்வளவோ பாதையை கடந்து வந்திருக்கிறார். 75 இயர்ஸ் அவர் எவ்வளவு பாதையை கடந்து வந்திருக்கிறார். அதனால அந்த வாழ்க்கையில் வந்த உபத்திரங்கள் அவருக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது, அவருக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறது, அன்பை கற்றுக் கொடுக்கிறது. இதெல்லாம் அவருடைய கேரக்டர் அப்படியே மோல்டு ஆகிறது. அவர் பெர்ஃபெக்ஷன் அடைகிறார். இயேசு கிறிஸ்துவே பட்டப்பாடுகளினால் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு பூரணானார். பெர்ஃபெக்ஷன் அடைந்து இப்பொழுது ஆண்டவர் பெர்ஃபெக்ஷன் அடைஞ்ச உடனே கர்த்தர் வேலை வந்து விட்டது, நீ மேல வந்துருன்னு கூப்பிட்டார். அவர் அடுத்த டைமென்ஷனுக்குள்ள போயிட்டார். ஹல்லேலூயா. நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால் அவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். உன்னதசோக 4:13 வாசிக்கும் பொழுது, நித்திரை அடைந்தவளுக்கு நாம் முந்தி கொள்வதில்லை, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்தி கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூண்டிய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுந்தும்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரே ஒருவர் தேற்றுங்கள் என்று அங்கே பசுத்த பவுல் சொல்லுகிறார். அந்த காட்ஸ் கமிங் 7 சீல் அது எவ்விதமாக இருக்கிறது என்றால் ஆரவாரம் சத்தம் எக்காலமாக இருக்கிறது. ஷவுட் வாய்ஸ் ட்ரம் அல்லது சவுட் ஒரு கூட்டமான மக்களை வார்த்தையில கொண்டு வருது. வாய்ஸ் வந்து அவங்களை மெச்சூரிட்டியில கொண்டு வருகிறது, பெர்ஃபெக்ஷன்ல கொண்டு வருது. இதை ட்ரம்ப் வந்து அங்கே ரெசரக்ஷனை கொண்டு வருது. டேனியல் மூடி அவர்களுக்கு ரெசரக்ஷனை கொண்டு வரும். பின்பு உயிரோடு இருக்க நாம வந்து எனக்கு போல எலியா போல நம்ம வந்து என்ன சொன்னால் நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். நம்முடைய பாடி வந்து இந்த அற்பமான பாடி அவருடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக மாற்றுவார். இப்பொழுது நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கோம், இனிய விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆயிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம். அவரை போல நம்ம குளோரிஃபைட் பாடி அடைவோம் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய குடியிருப்போ பல்லவத்தில் இருக்கிறது. அங்கிருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு என்ற இரட்சகர் வரை காத்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். எலிப்பியர் 3:20-21 வாசி. நம்முடைய அற்பமான சரீரத்தை மகிமையின் சரீரமாக மாற்றுவார், குளோரிஃபைட் பாடியாக மாற்றுவார். ஹல்லேலூயா. இப்பொழுது என்ன சொல்றால் அவர் 6 வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் அங்கே வந்து ஆக்டிவா இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? ஹெல்த்தா இருக்கிறார், நல்ல பிளேஸ்ல இருக்கிறார். ஆனால் எப்பவுமே அவர் அந்த தியோபானி பாடியில இருக்கணும், அந்த இடத்துல இருக்கணுங்கிறது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. அவர் வந்து என்ன சொன்னால் இந்த பூமிக்கு வந்து உயிர்த்தெழ வேண்டும், உயிர்த்தெழுந்து குளோரிஃபைட் பாடி பெற வேண்டும். ஃப்ளஷ் பாடி, தியோபானி பாடி, குளோரிஃபைட் பாடி. முதல்ல ஓலை வீடு, 2வது ஓட்டு வீடு, 3வது பில்டிங். எங்கள் வீடு அப்படிதான் மாறிச்சு. இந்த ஃப்ளஷ் பாடி இருக்கிறதுலே மோசமான ஒரு பாடி தான். இது வந்து அழிஞ்சு போற ஒரு சரீரம். அதன் பின்பு என்ன சொன்னால் தியாபானி பாடி மறித்த பின்பு, அதன் பின்பு குளோரிஃபைட் பாடி. அல்ல கத்தர் என்ன சொன்னால் அங்கே ட்ரம்ப் வரும் பொழுது கடைசி எக்காலம் துரிக்கும் பொழுது மறித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பாங்க, நாமும் மறுரூபமாகும். ஆல் ஆஃப் தான் சொல்லுவார், ஆல் ஆஃப் சடன் அவங்க வந்துருவாங்களோ. The uniting time என்று செயலை பிரபணா சொல்லுகிறார். But all of a sudden, you will see appear before you your loved ones that gone on has come to unite with you again. பிரபணா அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. All of a sudden, திடீர்னு ஒரு டேனியல் மூடி அவர்களும் அவங்க ஒய்ஃப் முன்னால வந்து நிற்பாங்க, ஒரு ஜீவமணி முன்னால வந்து நிற்பாங்க, அவங்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்கும். All of a sudden, திடீர்னு ஏதோ எல்லா பிள்ளைகளையும் பார்ப்பாங்க. திடீர்னு நீங்க மறிச்சு போன உங்களுடைய குடும்பத்தின் லவுட் ஒன்ஸ், நீங்க நேசித்தவர்கள் என்ன செய்வாங்க, ஹஸ் கம் டு யுனைட் வித் யூ அகைன், உங்களோடு மறுபடியும் சேர்ந்து கொள்ளும்படியா பாருங்க. பாரு ரெண்டு கூட்டத்தாரும் சேர்ந்து கத்தர் வந்துட்டார் அப்படின்னு இவங்களும் மறுரூபம் அடைஞ்சு அப்படியே மேலே போய் ஹல்லேலூயா. அதனால டெம்பரரியா தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க. இப்பொழுது தேவபானி பாடியில டெம்பரரியா தான் இருக்கிறாங்க. இப்ப வரணும், அப்படி வர்றதுக்கு ஏன் லேட் ஆகுதுன்னா அது உங்களுக்கு நீங்க என்கிட்ட தான் காரணம் இருக்கு. நீங்களும் நானும் சரியா இருந்தா அவர் சீக்கிரமா வந்துருவார். நீங்களும் நானும் சரியில்லைன்னா வர்றதுக்கு லேட் ஆகும். பைபிள் என்ன போட்டிருக்கிறது? எபிரேயர் 11:39-40 வசந்த வாசிக்கலாம். எபிரேயர் 11.
இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கு என்று முன்னதாக நியமித்திருந்தார்.
பசுத்த பவுல் எபிரேயர் 11 எல்லா ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த்தை குறித்து சொல்லுகிறார், விசுவாச வீரர்களை குறித்து சொல்லுகிறார். கடைசியா என்ன சொல்ல, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்திலே நற்சாட்சி பெற்றும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை நமக்கு வைத்திருக்கிறார். அதனால நம்மை அல்லாமல் கடைசி காலத்துல வாழ்கிறவளுக்கு ஆண்டவர் வந்து இன்னைக்கு ஓபனிங் ஆஃப் செவன் சீல் ஏழு முத்திரை திறக்கப்பட்டு ஜீசஸ் அண்ட் இஸ் ப்ரோக்ராம் இன்னைக்கு தெரிஞ்சு கொள்கிறோம். நம்ம அந்த ப்ரோக்ராம்ல இருக்கோம் என்கிறதையும் ஐடென்டிஃபை பண்ணி கொள்கிறோம். நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணர முடியாது. கடைசி காலத்திலே கரை தர இல்லாத ஒரு சபையை கத்தர் கொண்டு வருவேன் என்று சொன்னார். எபேசர் 5:27 வாசிக்கிறோம், கரதரை ஒன்றுமில்லாமல் பசுத்தும் பிழையற்றதும் மகிமையான ஒரு சபையை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காகத்தான் அவர் கல்வாரி சிலுவையில் மறித்தார். அந்த சபை கடைசி காலத்திலே அது வருகிறது. இந்த குழப்ப நிறைஞ்ச ஒரு காலத்திலே பல கிறிஸ்தவ கொள்கைகள் பல சோபனங்கள் நிறைந்த உலகத்திலே ஆண்டவர் ஒரு கரைதரை இல்லாத ஒரு கன்னியாகிய சபையை கொண்டு வரும் பொழுது பெர்ஃபெக்ஷன் அடையும் பொழுது நம்ம பெர்ஃபெக்ஷன் அடைஞ்சாதான் அவங்க வர முடியும். அதான் நம்ம பெர்ஃபெக்ஷன் அடையாததுக்காக ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். அவங்க காத்து கொண்டு நம்ம பெர்ஃபெக்ஷன் அடைஞ்ச பிறகு இதோ அவங்க இங்க வருவாங்க, ரெண்டு கூட்டத்தாரும் யுனைட் பண்ணுவாங்க என்பது மாகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். எங்க இருப்போம்? நம்ம வெட்டிங் சாப்பர்ல இருப்போம். இப்பொழுது மேரேஜ் நடக்கிறது, நமக்கும் வார்த்தைக்கும் மேரேஜ், ஆவிக்குரிய மேரேஜ், இன்விசிபிள் யூனியன். இந்த செய்தி நாங்கள் சொன்ன இப்பொழுது சொன்ன இந்த செய்தியை ஏற்றுக்கொண்டு இந்த செய்தியோடு உங்கள் வாழ்க்கையை இணைத்துக் கொள்வீர் என்றால் நீங்கள் மேரேஜ் யூனியன்ல வர்றீங்க. தேவன் வார்த்தையா இருக்கார், கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறார். இந்த வார்த்தை பெர்ஃபெக்ட் வேர்டு. இந்த பெர்ஃபெக்ட் வேர்டோடு யுனைட் ஆகும் பொழுது இன்விசிபிள் யூனியன், மேரேஜ் யூனியன், நம்ம வெட்டிங் சப்பருக்கு போப்போம். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபன்கள் கூட நம்ம வந்து பந்தி இருப்போம். மத்திய 8:11 வாசிக்கிறோம், அவர் மறித்தோரின் ஜீவனாய் நம்ம ஜீவனம் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு வீரோடு இருக்காங்க, அவங்க கூட ஓவிய நம்ம பந்தி இருப்போம். சார் டேனியல் மூடியோடு கூட நம்ம பந்தி இருப்போம். எல்லாம் சகல பசுத்தவான் கூட ஏழு சபை கால பசுத்தவான்களோட கூட நம்ம பந்தி இருப்போம். ஹல்லேலூயா. அப்பொழுது நம்ம கண்ணீர் விடும் பொழுது ஆண்டவரே நம்முடைய வார்த்தைக்காக ஜீவித்தேன் என்று சொல்லி அவரை பார்க்கும் பொழுது தேவன் தாமே நம்முடைய கண்ணீர் யாவை துடைப்பா. ஹல்லேலூயா. அந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர். நம்முடைய ஆண்டவரே நம்ம தரிசியம் நம்ம நேராக பார்க்காம இருந்தும் விசுவாசிக்கிறோம், வார்த்தையை விசுவாசிக்கிறோம். ஒரு நாள் அவரை நேராக பார்க்கும் பொழுது அவருடைய பசுத்தவான்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம விசுவாசித்த எல்லாமே கண்கூடா நிறைவேறும் பொழுது அந்த ஸ்தலத்திலே இந்த வெட்டிங் சப்பர் லேம்ப்ஸ் இதை லேம்ப்ஸ் வெட்டிங் சப் ஆட்டுக்குட்டியாண்டிய அந்த என்ன சொன்னால் அந்த கல்யாண விருந்து வெளிப்படுத்தல் 17:9.
இன்னும் அவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியாரின் கல்யாண விருதுக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான,
இது சத்தியமான வசனம், இது ஒரு கட்டுக்கதை கிடையாது, இது ஒரு தியாலஜி கிடையாது. மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனம் என்று சொன்ன என்ன சொல்ற ஆட்டுக்குட்டியாண்ட கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்ட பாக்கியவான்கள். மேரேஜ் சப்பர் ஆஃப் த லேம். நம்ம மேரேஜ் சப்பர் ஆஃப் த லேம்ல நம்ம என்ன செய்வோம் என்றால் டேனியல் மூடியப்பா உறவு கல்யாண வீடுனா எல்லாரும் பாக்குறோம். அதே மாதிரி நம்ம அந்த அந்த வெட்டிங் சப்பர்ல எல்லாரையும் நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. நிச்சயமா ஒரு நடக்க போதே. அது ஏன் லேட் ஆகுது? நம்ம பரிபூர்ண அடையலை. இன்னும் நம்மகிட்ட சில கெட்ட காரியங்கள்லாம் இருக்குது, கத்தருக்கு பிரியமில்லாத சுவாபங்கள் இருக்கிறது, இன்னும் சில காரியங்களை நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணலை. இதை நம்முடைய நம்மை நாமே ஆராய்ஞ்சி பார்த்து நம்ம தேவனுடைய வார்த்தையில எங்கே நம்ம தவறி இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்த்து நம்ம பெர்ஃபெக்ஷன் அடைந்தால் நம்ம உபத்திரங்களும் நம்மளை பெர்ஃபெக்ஷன்ல கொண்டு வருது. எல்லாத்துலயும் பொறுமையா இருந்து நம்ம எந்த சிச்சுவேஷனை நம்ம ஃபேஸ் பண்ணும்படியாக நமக்கு அவிதமான விசுவாசம் உள்ள இருதயம், அவிதமான ஒரு லைஃப் நமக்கு இருக்கும் என்றால், அவிதமான கேரக்டர் நம்ம இருக்கும் என்றால் அருமையானே நம்ம வெட்டிங் சப்பர்ல நம்ம சந்திப்போம். ஆமென். நம்ம எல்லாமே அவங்களுக்கு பூரணம். நமக்கு நமக்காக நம்மளை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க அவங்க. உங்களுக்காக தான் காத்திருக்கேன். நீங்க இன்னும் பூரணம் அடையலையே. நீங்க பூரணம் அடைஞ்சா இத சபையானது பூரணம் அடையும் பொழுது அவர் உடனே அந்த ரெசரக்ஷன் வரும். ரெசரக்ஷன் வந்து நம்ம வெட்டிங் சப்பர்ல ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபன் கூட எல்லாரோடும் அவர் மறித்தோரின் தேவனாயிரமல் அவர் ஜீவனும் தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. வெட்டிங் சப்பர் முடிஞ்சிட்டா உடனே மில்லினியம், மில்லினியம் முடிஞ்சிட்டா ஜட்ஜ்மெண்ட், வெள்ளை சிங்காசல உலகத்தை நியாயம் தீர்ப்போம். உனக்கு சத்தியத்தை சொன்னனே, இத்தனை வருஷம் சத்தியம் சொன்னனே, நீ எத்தனையோ முறை சொல்லியும் நீ மௌனம் நழுவி நழுவி போனிய, உன் இதயத்தை கடினப்படுத்திக்கிட்டே நீ போனிய. எல்லாரும் நம்ம யார் யாருக்கு நீங்க சத்தியம் சொன்னீங்களோ அவங்களெல்லாம் நியாயம் தீர்ப்பீங்க. அதான் வைட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட், வெளிப்படுத்தல் 20:16. அதன் மீது நம்ம சிட்டிக்குள்ள பிரவேசிப்போம். வெளிப்படுத்தல் 21:22 அந்த சிட்டி நமக்காக ஆண்டு பண்ணிருக்கிறார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறேன். எட்டர்னல் சிட்டி, அது இந்த சென்னை பட்டணத்தை போல கிடையாது. அது எட்டர்னல் கோல்டன் ஸ்ட்ரீட் அங்கே இருக்கிறது, அங்கே ஜீவநதி பாய்கிறது. எட்டர்னல் சிட்டி. ஹல்லேலூயா. நம்முடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் அதுதான். ஒரு கிறிஸ்தவனுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் என்ன? தேவன் அதை முன்னக்கூட்டி அறிந்திருக்கிறார். அதான் ப்ரீ டெஸ்டினேஷன். முன்னக்கூட்டியே நாம சேரும் இடத்தை அறிந்திருக்கிறார். நமக்கு ஒரு பட்டணத்தை தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நம்முடைய கடைசியாக போய் சேர்ற இடம் அந்த பட்டணத்துக்குள்ளே நம்ம பிரவேசிப்போம். எவ்வளவு கத்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். அவரை நேசிக்கிற மக்கள் கொஞ்சம் ஒப்பு கொடுத்து இந்த உலகத்துல கொஞ்சம் காலம் வாழ போறோம். ஆனா ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தானே எந்துக்கு அறகுறை இருக்கிறது? ஃபுல்லா டெடிகேட் பண்ண வேண்டியதானே. எவ்வளவு பிளஸிங் இருக்குது. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்புதல். நம்ம மனுஷனுடைய உபதேசத்தை பிடிச்சு கொண்டு நம்ம ஏன் ஒரு சாபன மார்க்கமா போறது? அது குறைவுள்ளது. நம்ம பெர்ஃபெக்ட் வேர்டு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த பெர்ஃபெக்ட் வேர்டில் அடி எடுத்து நம்ம வச்சு அந்த வெளிச்சத்தை ஃபாலோ பண்ண வந்தால் அந்த வந்து ஷெகைனா குளோரி இருக்கிறதானே. அங்கே சூரிய சந்திரனம் இல்லை, ஷெகைனா குளோரியில நம்ம பிரவேசிக்கும்படியான ஒரு கிருபை. எட்டர்னல் சிட்டி, நித்தியமாக வாழ்வோம். கிறிஸ்டியன் நெவர் டை. டெத்து வந்து நம்முடைய டுவெல்லிங் பிளேஸை மாத்துதே ஒழிய அது முடிவு அல்ல. அது நம்முடைய இருப்பிடத்தை மாற்றுகிறது. கடைசியாக நம்முடைய இருப்பிடம், நம்முடைய ஃபியூச்சர் ஹோம் வந்து நியூ ஜெர்சலேம். இதில் டேனியல் மூடி அவர்களுக்கு ஆண்டவர் அபிதமான கிருபை தருகிறார். அவருடைய குடும்பத்தாரும் அதே பாதையிலே, தாப்பனாருடைய பாதையிலே தொடர்ந்து வருவார்கள் என்றால் அவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவர் வாழ்ந்த அந்த மாதிரியை நம்ம பின்பற்ற வேண்டும். அந்த பேட்டர்னை பின்பற்றும் பொழுது நமக்கும் ஆண்டவர் வந்து அதிக ஆசீர்வாதங்கள் வைத்தார். இங்கேயும் ஆசீர்வதிப்பார், அங்கேயும் ஆசீர்வதிப்பார். இங்கே தேவனுடைய வார்த்தைக்கு முதன்மை ஸ்தானம் கொடுத்தா எல்லாம் கூட கொடுக்கும்னு சொல்லியிருக்காரு. அங்கேயும் கூட நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி ஆயிருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்ட ஃபேமிலி ஆயிருக்கிறோம். நம்முடைய சபை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சபை. ஏனென்றால் வார்த்தையை அது போதிக்கிறது, வார்த்தையை ஃபாலோ பண்ணுகிறோம். அல்லேலூயா. அதுதான் விசேஷ காரியம். வேற எந்த விசேஷ காரியம் கிடையாது. நமக்கு ஸ்பெஷல் திங் என்ன வந்தால் வேர்ட் ஆஃப் காட். அல்லேலூயா. நம்ம வேர்ட் ஆஃப் காடை நேசிக்கிறோம், வேர்ட் ஆஃப் காடை பின்பற்றுகிறோம். அந்த வேர்ட் ஆஃப் காட் தான் ஜீவனாக இருக்குது, அதுதான் நமக்கு பிளஸ்ஸிங் ஆயிருக்குது, அதுதான் நமக்கு எட்டர்னிட்டியை கொண்டு வருகிறது. ஆமே. நம்மளா ஜோம் பண்ணும், நம்மளால் கேட்டதான வார்த்தைகளை நம்ம தியானிக்கலாம். நம்முடைய லைஃப் எவ்விதமாக, கிறிஸ்டியன் லைஃப்னா என்ன, அதனுடைய முடிவு என்ன, மரணத்துக்கு அப்பால என்ன இருக்கிறது, கர்த்தர் என்ன விதமான காரியங்கள் எல்லாம் வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். ஸோ டேனியல் மூடி அவருடைய லைஃப் அவிதமாக இருக்கிறது. அவருடைய குடும்பத்தாரும் ஆண்டவர் விதமான கிருபையை கொடுத்துருக்கிறார். தொடர்ந்து முன்னேறி வரத்தக்கதாக, ஸ்பிரிச்சுவல் பீப்புளாக மாறத்தக்கதாக, ஸ்பிரிச்சுவல் லைஃப் செய்ய வேண்டும். அதான் ரியல் லைஃப் என்னவென்றால் ஸ்பிரிச்சுவல் லைஃப், ரியல் டெத் என்னவென்றால் ஸ்பிரிச்சுவல் டெத். நம்ம மறித்தவள் அல்ல, நம்ம ஜீவனுள்ளவராக இருக்கிறோம். ஏசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார், நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அதனால நம்ம எல்லாரும் கத்திற்கு சோதனை துதிகளை ஏறெடுப்போம். இந்த அருமையான குடும்பத்தாருக்கு ஆண்டவர் ஆறுதலை தரும்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே, தேங்க் யூ ஜீசஸ். மகிமையின் நாளும் நெருங்கிடுதே, மனவாளன் சத்தம் கேண்டிடுதே. மகிமையின் நாளும் நெருங்கிடுதே, மனவாளன் சத்தம் கேட்டிடுதே. மகிழ்ச்சியின் நிறைவை அனுபவிக்க ஆயத்தம் தீவிரம் அடைந்திடுவோ. மகிழ்ச்சியின் நிலை அனுபவிக்க ஆயத்தம் தீவிரம் அடைந்திடுவோ. ஆமே அல்லேலூயா, ஆமே வாரும் இயேசுவே. ஆமே அல்லேலூயா, ஆமென் வாரும் இயேசுவே. எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளிலே உம்முடைய தாசனுடைய வீட்டிலே நாங்கள் ஐக்கியப்படத்தக்கதாக, இந்த அருமையான சோழன் டேனியல் மூடி அவருடைய குடும்பத்தாரோடு கூட நாங்கள் ஐக்கியப்படும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக, அந்த குடும்பத்தோடு சேர்ந்து நாங்கள் ஆண்டவரே விதமாக இந்த ஃபங்க்ஷனில் பங்கு பெற உதவி செய்ததுக்காக நன்றி செலுத்துவோம். இது வரைக்கும் எல்லா சூழலையும் அனுகூலமாக்கி தந்திருக்கிறேன். நெருக்கமான காலத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்களை சுற்றி வாதைகள் விழுந்து கொண்டிருக்கிறது, உலகமானது விழுந்து போய் கொண்டிருக்கிறது, பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே வீழ்ச்சி அடைஞ்சு இந்த உலகம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கும் பொழுது இந்த கடைசி காலத்தில் எங்களுக்கு விதமாக வார்த்தை நிமித்தமாக, நம்முடைய நாமத்தின் நிமித்தமாக இந்த ஐக்கியத்தை தந்திருக்கு. உலகம் தரக்கூடாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்திருக்கிறேன். நாங்கள் ஆவியிலே கழி கூர்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் விசுவாசத்தில் ஜீவிக்கிறோம். எந்த தீமையும் எங்களை அணுகாது என்று அறிந்திருக்கிறோம். ஸோ டேனியல் மூடி அவர்களை நீர் எடுத்துக்கொண்டு இப்பொழுது அவர் வேற ஒரு ஸ்தலத்திலே இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார். எங்களுக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கு முன்பாக அநேக எட்டர்னல் பிளஸ்ஸிங் வைத்திருக்கிறீங்க. நாங்கள் அதை மிஸ் பண்ணக்கூடாது. இந்த கொஞ்ச காலத்திலே நாங்கள் சோர்ந்து போகாதபடி முடிவறிந்த நிலைத்திருக்க இயேசுவே நீர் உதவிச்சு அநேகரை வெளிச்சத்துல வழி நடத்த எங்களை நீர் பயன்படுத்தும். டேனியல் மூடி அநேகரை ஆண்டவர் வார்த்தையை சொன்னார். கர்த்தாவே அவர் உமக்கன்றி சேவை செய்தார், அவருடைய ஆத்மாவை நீர் எடுத்து நாங்களும் அந்த அடிச்சு உடைகளை பின்பற்றி வர, இந்த குடும்பத்தாரும் பின்பற்றி வர கர்த்தாவே நீர் தாமே உதவி செய்வீராய். வெட்டிங் சப்பர்ல நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திப்போம். ஆட்டுக்குட்டியாண்டே கல்யாண விருந்துக்காக நாங்கள் காத்துக்கொண்டிருக்கோம். எங்களுக்காக நீர் எவ்வளோ பிளஸிங் வைத்தீர்கள். நாங்கள் உமக்காக படுகிற பாடுகள் ரொம்ப சொற்பம், ஆனால் பிளஸிங் வந்து ஆண்டவரை அளவற்ற ஐஸ்வர்யத்தை அளவற்ற ஆசீர்வாதத்தை வைத்திருக்கேன். எங்களுக்காக ஒரு பட்டணத்தையே ஆயத்தம் பண்ணியிருக்கேன், கோல்டன் சிட்டி. கர்த்தாவே அதற்காக சோத்திரம், அதை நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்க வேண்டும் என்றால் இப்பொழுது வெளிச்சம் பிரகாசிக்கும் பொழுது வெளிச்சத்திலே வர வேண்டும். இப்பொழுது பெரிய வெளிச்சம் பிரகாசிக்கிறது, உலகத்தை இருள் சூடியிருக்கிறது, ஜனங்களை காரிருள் மூடியிருக்கிறது, ஆனால் கர்த்தருடைய மகிமை எங்கள் மேல் உயித்திருக்கிறது, வெளிச்சம் வந்திருக்கிறது. கர்த்தாவே இந்த வெளிச்சத்திலே வந்து உங்களுடைய பிள்ளைகள் கழிகூறத்தக்கதாக எல்லாருக்கும் உதவிச்சு, இந்த வசனத்தை கேட்கிறவர்கள், ஆன்லைன் மூலமாக வார்த்தையை கேட்கிற எல்லாருக்கும் நீர் கிருபத்தார். ஆசீர்வதியும் ஆண்டவரே இந்த குடும்பத்தாருக்கு ஆறுதலை தாரும். கர்த்தாவே இந்த குடும்பத்தாரை தொடர்ந்து வழி நடத்தும், விசேஷித்த வண்ணமாக வழி நடத்தும். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கும். இந்த மீட்டிங்ல பங்கு பெற்ற தூரத்து சமீபத்தில் வந்திருக்க கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், போக்கையும் வரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும், ஏற்படுத்தியிருக்கிற ஆகாரத்தையும் நீர் ஆசீர்வதியும், உடைய பிள்ளைகள் திருப்தியாக புசித்து சந்தோஷத்தோடு புறப்பட்டு செல்ல நீர் தாமே கிருபத்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம், ஆமென். All the glory to Jesus and tell of his love, his wonderful love. We'll give all the glory to Jesus and tell of his wonderful love. Imayavum avarukke irisesuvukke. இமையாவும் அவருக்கே என்றென்றும் அவருக்கே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் நம்மையோடு கூட. விசேஷமாக சொல்றேன், சாமுவேல் சாம் உடைய குடும்பத்தார் அனைவரோடு கூட இன்று என்று சதாகாலம் இருப்பதாக, ஆமென்.